ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம கடந்த வகுப்பில் வந்து இந்த பஞ்சதசியினுடைய பூத விவேக பகுதியில் 16 செயல்கள் வரைக்கும் பார்த்தோம். அந்த 16 செயல்களில் கடைசியாக பார்த்த செயலில் என்ன சொன்னாங்கன்னா, மூன்று விதமான பேதங்கள், ஸ்வகத பேதம், சஜாதிய பேதம், விஜாதிய பேதம் என்று மூன்று பேதங்களை அறிமுகப்படுத்தினார். இப்போ அதில் ஸ்வகத பேதம் அப்படின்னா, ஒரு பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளின் வேறுபாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு ஒரு மரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மரத்தில் வேறு, தண்டு, கிளை, இலை, பூ அப்படின்னு பல வேறுபாடுகள் இருக்கிறது இல்லையா. அது மாதிரி நிறைய வேறுபாடுகள் ஒரே விஷயத்தில் இருக்கும், ஆனால் அதுதான் ஸ்வகத பேதம் என்று பெயர். அடுத்தது சஜாதிய பேதம் என்றால், அதே இனத்தில் வேறுபாடு. எப்படின்னா, ஒரு மரம் இன்னொரு மரம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன், ஒரு மோதிரம் இன்னொரு மோதிரம், இந்த மாதிரி இரண்டு விஷயங்கள் இருக்கும், ஆனால் அது ஒரே இனம். அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை வந்து சஜாதிய பேதம் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டியது. அடுத்தது விஜாதிய பேதம் அப்படின்னா, இது இன வேறுபாடுகள், வேறு வேறு இனம். அது எப்படின்னா, மரம் ஒரு பக்கம், கல் ஒரு பக்கம், ரெண்டு சம்பந்தமே இல்லை. மரமும் கல்லும் ஒரே இனம் கிடையாது, வேறு வேறு இனம். அது மாதிரி மனிதன் விலங்கு, மனிதன் வேறு இனம், விலங்கு வேறு இனம். அது மாதிரி தங்கம் இரும்பு, தங்கம் வேறு இனம், இரும்பு வேறு இனம். இப்படி தான் நம்ம வந்து விஜாதிய பேதம், சஜாதிய பேதம், ஸ்வகத பேதம் என்று மூன்று பேதங்களை பார்த்தோம். இப்போ இதில் பிரம்மத்தின் நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி பேதங்கள் வந்து நம்மால் உண்டாக்கப்பட்டது, ஆனால் வேதத்தினுடைய வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏக்கம் ஏவ அத்விதீயம் அப்படிங்கிறது தான் மகா வாக்கியம். ஏக்கம் ஏவ அப்படின்னா, அந்த ஒன்று மட்டுமே இருக்கிறது, ஒன்று இருக்கிறதுன்னு கூட சொல்கிறது இல்லை, ஒன்று மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்லுது, அது அத்விதீயம் என்று சொல்கிறது என்று நம்ம பார்த்தோம். ஏக்கம் ஏவ அத்விதீயம். அப்போ நம்ம கேட்டோம், ஏங்க அத்விதீயம்னு ஏன் சொல்லணும், இரண்டற்றதுங்கிற வார்த்தை தேவையா, ஒன்றுன்னு சொன்னால் போதாதா அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம சொன்னோம், ஒன்றுன்னு சொன்னால் இன்னொன்று இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்துடக்கூடாது. அதனால் இரண்டற்றதுன்னு சொன்னால், இரண்டு இல்லை என்றால் அங்கே ஒன்று தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுகிறது. அதனால் அத்விதீயம்ங்கிற வார்த்தையை சாஸ்திரம் கையாளுது. அப்போ எவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயத்தை வந்து ரிஷிகள் கொண்டு வந்திருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம கடந்த பாடத்தில் பார்த்தோம். அப்போ பிரம்மத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, அது எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு பகுதியாக சின்ன சின்ன விஷயங்களாக பிரிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் ஸ்வகத பேதத்தில் பார்த்தா முடியாது. அல்லது சஜாதிய பேதத்தில் நான் ஒரு மனிதன், அவன் ஒரு மனிதன், இது ஒரு மிருகம், அது ஒரு மிருகம் அப்படின்ட்டு ஒரே இனத்தில் இரண்டு இருப்பது போல, பிரம்மத்திலேயே இங்கே ஒரு பிரம்மம் இருக்குது, இன்னொரு பிரம்மம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது, அப்படியும் ஒரு பேதம் இல்லை. சரி, அப்படி பார்த்தா இப்போ ஒரே இனம் இது வந்து அப்படி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ மரம் கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, மனிதன் விலங்குன்னு சொல்கிற மாதிரி விஜாதிய பேதத்தில் எடுத்துக்கிட்டு, பிரம்மம் ஒன்று இருக்குது, பிரம்மத்துக்கு எதிராக இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமான்னா, அப்படியும் சொல்ல முடியாது. அதை தான் எங்கள் சாஸ்திரம் வந்து நிரூபிக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் குதர்க்கமாக கேள்வி கேட்போம், பூர்வ பட்சிகளும் இந்த மாதிரி கேள்விகள் அந்த காலத்தில் கேட்டிருக்காங்க. அப்போ இதையெல்லாம் வந்து சாஸ்திரம் ஆராய்ந்து பார்த்து, எப்படி கேள்வி கேட்டினாலும், நம்ம எப்படி கேள்வி கேட்டு மடக்கினாலும், ஞானிகள் இடத்துல, ரிஷிகள் இடத்துல அதுக்கான பதில் வந்து தெளிவாக இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த சாஸ்திரங்கள் மூலமாக பார்க்க முடியுது. அப்போ இந்த மூன்று பேதங்களும் உண்மையில் பிரம்மத்திடத்திலே இல்லவே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆழமாக புரிஞ்சிக்க முடியுது. அப்போ தேக நானாஸ்தி கிஞ்சனா, இந்த உடல் நானல்ல, அப்போ இந்த உடல் நானல்ல, அப்போ இந்த மனம் நானல்ல அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா நேர்த்தி பண்ணும்போது, அங்கே எல்லாமே நீங்கி இருப்பது ஒன்றே ஒன்று, அது பிரம்மம் மட்டுமே அப்படிங்கிறத சாஸ்திரம் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்குது. அப்போ எங்கள் கடைசியில் இப்போ நம்ம அப்படி பார்த்தா, எதுக்கு இத்தனை விஷயங்களை வருது, எத்தனைக்காக இத்தனை விஷயங்கள் நம்ம இல்லைன்னு நீக்கணும், இது எல்லாம் தேவைதானா, இப்படியெல்லாம் ஒரு கொண்டு வரணுமா, வெறும் பிரம்மம் மட்டும் இருந்தால் போதாதா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுந்திருக்கும் இல்லையா. ஏன்னா நம்ம கேட்போம், எப்படி இருந்தாலும் எங்கள் பிரம்மம்னு சொல்கிறீங்க, பிரம்மம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, உலகம் இல்லைங்கிறீங்க, அப்புறம் உலகம் வந்து ஈஸ்வரனுங்கிறீங்க, எப்படியே குழப்புறீங்களே, அதுக்கு கம்முன்னு நீங்கள் ஒரே வார்த்தையில் பிரம்மம் மட்டும் தான் இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்றதுல என்ன கஷ்டம் அப்படின்னா, அது அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையே, நம்ம தான் உலகத்தை அனுபவிக்கிறோமே, அப்படி நம்ம சொன்னா நம்ம மனசு ஏத்துக்காது. ஏன்னா நான் எனக்கு வேறாக இன்னொரு மனிதனை பார்க்கிறேன், அப்போ இரண்டாவது ஒரு மனிதன் இருக்கிறான், அப்போ என்னை போலவே இன்னொரு மனிதன் இருக்கிறான் என்ற அந்த சஜாதிய பேதம் என்னிடத்துல காணப்படும். அப்புறம் நான் இருக்கிறேன், மிருகம் இருக்கிறது, நான் இருக்கிறேன், பறவை இருக்கிறது, நான் இருக்கிறேன், கல் மண்ணெல்லாம் இருக்கிறது என்று விஜாதிய பேதம் என்னிடத்துல காணப்படும். அப்புறம் ஸ்வகத பேதத்தில் என்ன பண்ணுறேன், ஒரு மரத்தில் எப்படி கிளை இருக்கிறது, வேர் இருக்கிறது, கனி இருக்கிறது என்று பார்க்கிறேனோ அது மாதிரி என்னிடத்திலேயே பார்த்தீங்களா, குடல் இருக்கிறது, எலும்பு இருக்கிறது, லிவர் இருக்கிறது, கிட்னி இருக்கிறதுன்னு சொல்கிறேன். அப்போ இவ்வளவு வேறுபாடுகள் வைத்து கொண்டிருக்கிற நான் எப்படி இதெல்லாம் இல்லை, இருப்பது இறைவன் மாத்திரமேங்கிறத எடுத்த எடுப்பில் ஏற்றுக்க முடியும், முடியாது. அதுக்கு தான் ரிஷிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளவு விஷயங்களை நமக்கு சொல்லி ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறாங்க. அப்படி நிரூபிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வம் கல்விதம் பிரம்மா, எல்லாமே இறை அம்சம்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நமக்கு சந்தேகம் வரும், அப்போ எல்லாமே இறை அம்சம்னா இத்தனை அம்சங்கள் இறைவனிடத்தில் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ இறைவன் இவ்வளோ பேரை சேர்த்து எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு எட்டாத கற்பனைக்கு நம்ம மனசு போகுது இல்லையா. அப்படி தான் நம்ம மனசு போகும், நம்ம மனசை வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். நான் எப்பயுமே உங்களுக்கு இந்த சப்ஜெக்டெல்லாம் ப்ராக்டிக்கலாகவே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எப்படின்னா இப்போ நான் வந்து கண்ணாடி முன்னாடி போய் நின்ன உடனே என்னுடைய உருவம் கண்ணாடியில் தெரியுது, அதில் நான் பார்க்கும்போது என்னுடைய ரெண்டு கண், என்னுடைய மூக்கு, என்னுடைய நாக்குன்னு எல்லாமே நான் பார்க்குறேனே. அப்போ அது மாதிரி நீங்கள் சொல்கிறத பார்த்தா இங்கே சர்வம் கல்விதம் பிரம்மம் அப்படின்னா இங்கே எல்லாமே பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம்னு சொன்னால் அப்போ நாய், பேய், எருமை, மாடு, மனுஷன் எல்லாமே பிரம்மமா? அப்போ இவ்வளவு எப்படிங்க பிரம்மம், நம்பவே முடியல, இப்படி இருக்குமா பிரம்மம்? அப்போ பிரம்மத்தினுடைய தோற்றம் பிரதிபிம்பம் இப்படியா இருக்கும்? அப்போ பிரம்மம் கண்ணாடியில் பார்க்குதுன்னா இவ்வளோ விஷயங்களோடு அந்த பிரம்மம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம இடத்துல எழுந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளை நம்ம கண்ணாடியில் பார்த்து நம்ம நாக்கு மூக்கு தெரிகிற மாதிரி பிரம்மத்தினுடைய உருவங்களாக இத்தனை பிரதிபிம்பித்து பார்க்கப்படுகிறது என்ற ஒரு சந்தேகத்தோடு நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம். ஆனால் சாஸ்திரமா என்ன சொல்ல வருது, அப்படி சொல்ல வருதுன்னா அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு ஓமானத்துக்காக கண்ணாடி ஓமானம் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்னா, நீ இருப்பதை இரண்டாவதாக பார்க்கறதற்கு உனக்கு எப்படி ஒரு ஊடகமாக கண்ணாடி இருக்கோ அந்த கண்ணாடியில் நீ உன்னுடைய உருவத்தை பார்த்து நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று ஏற்றுக்கொள்கிறாயோ அது போல பிரம்மம் இந்த ஊடகத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தை உண்டாக்கி பார்க்குதுன்னு சொன்ன உடனே நாம் இங்கே இருக்கிற உருவங்களை எல்லாம் கடவுளாக பார்த்துட முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீ உருவத்தில் வந்ததுனால ஒரு ஓமானமாக நான் கண்ணாடியும் உன்னுடைய பிரதிபிம்ப உருவத்துக்கும் நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். ஆனால் உருவமற்ற இருப்பு இங்கே உருவமாக தெரிகிறத வச்சு நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனால் நீ எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எல்லா உடலுக்குள்ளும் ஊடுருவி இருக்கின்ற அந்த உணர்வை தான் நீ பார்க்கணும். அப்படி பார்த்தா இங்கே பேதமை எங்கும் இல்லை, அது மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆதாரபூர்வமான உண்மை நிரூபிக்கப்படும் என்று சொல்லுது. அப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்ம நடைமுறைகளை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இருக்கிறேன், நான் போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா என்னுடைய உருவம் தெரியுது, அந்த உருவத்தில் என்னுடைய தலைமுடி, என்னுடைய முகம், என்னுடைய கண், மூக்கெல்லாம் தெரிகிறது. நான் தனித்தனி பார்ட்ஸாக பார்க்கும்போது எனக்கு இத்தனை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நான் ஒரே உடல் என்று நான் பார்க்கும்போது எனக்கு அந்த கண்ணாடியில் இத்தனை பேதமைகள் இல்லை, நான் ஒரே உடல் தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அப்படி பிரதிபிம்பித்து பார்க்கின்ற என்னுடைய உடல் வந்து கண்ணாடியில் தான் பிரதிபிம்பித்து இருக்குது. ஆனால் என்னுடைய உயிரை யோசனை பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகணும். இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போயிட்டு கண்ணாடியில் ஒரு பிரதிபிம்ப உருவம் தெரியுது தெரியுதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த பிரதிபிம்ப உருவம் ஸ்தூல வடிவத்தில் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் சூட்சும வடிவமாகி என்னுடைய உயிர் கண்ணாடியில் தெரியுமா? தெரியாதுல்ல. அதே மாதிரி தாங்க இங்கே புரிஞ்சுக்கணும். இங்கே நீங்கள் தான் மைண்டு தான் கண்ணாடி. இந்த கண்ணாடி வழியாக அந்த பிரம்மம் தன்னை ஊடுருவி பார்க்கும்போது அதனுடைய சூட்சம வடிவம் இங்கே பார்க்க முடியாது. ஸ்தூல வடிவங்களை தெரிகிறத வச்சுக்கிட்டு இது பிரம்மங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஆனால் ஏன் நம்ம அதை பிரம்மம்னு சொல்கிறோம்? மீண்டும் அதே ரிவர்ஸில் வாங்க. நீங்கள் எப்படி உங்களை போய் கண்ணாடியில் பார்த்துட்டு இந்த உருவம் என்னது தான் நம்புறீங்களோ அந்த உருவம் உங்களது மாதிரியே இருக்கிறதுனால அது நான் எனக்கு வேறாக இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, ஆனால் அது பிரதிபிம்பம் தான் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களோ, அது போலவே இங்கு பிரம்மமும் இந்த பிரபஞ்ச படைப்பை பார்த்து இது என்னுடைய பிரதிபிம்பம் தான், இது என்னுடைய தோற்றம் மட்டும்தான் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளுதுங்க. அந்த கண்ணாடியில் தெரிகிற உருவம் உண்மையா? கிடையவே கிடையாது. உங்கள் உருவம் கண்ணாடியில் தெரிஞ்சாலும் அது தோற்றம் மாத்திரமே. அதுபோல் இந்த உலகம் உங்கள் முன்னாடி தெரிஞ்சாலும் தோற்றம் மாத்திரமே அப்படின்னு எவ்வளோ பெரிய நுணுக்கமான விஷயத்தை வந்து மகான்கள் புரிய வைக்க எவ்வளவு பாடாத பாடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும், அப்படிதான் சொல்லணும், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு நுணுக்கமான விஷயத்துக்களை போய் பாருங்க, நீங்கள் வெளியே தெரிகிற புற விஷயங்களை வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் பார்க்க பார்க்க பல்வேறு வடிவங்களில் உலகம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதில் அவன் ஏன் அப்படி இருக்கான், இவன் ஏன் இப்படி இருக்காங்கிற வேறுபாடுகள் தெரியும். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற உணர்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வம் பிரம்ம மயம்னு சொல்ல முடியும். கண்ணாடியில் தெரிகிற உருவத்தில் கண்ணு முதல் கால் வரைக்கும் உங்கள் உருவம் தான், அப்போ சர்வம் நீங்கள் தானே, அந்த மாதிரி பார்க்க சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஏற்றுக்கிட்டா இங்கே வேதமைகள் காணாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு அழமான உண்மையை இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு புரிய வைக்குது, இந்த 16வது ஸ்லோகம். அப்போ இதில் நம்ம நல்லா உள்ளே வாங்கிட்டால் நமக்கு ஸ்வகத பேதம் கரைஞ்சி போகும், சஜாதிய பேதம் கரைந்து போகும், விஜாதிய பேதமும் கரைந்து போகும். அப்போ எது மிஞ்சும், அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபமே மிஞ்சும். அதுக்கு வந்து அகண்ட சித்தம், நிர்பேத ஸ்வரூபம், அத்வைத அனுபவம் என்று பெயர். அப்படி தான் இங்கே சாஸ்திரம் வந்து நம்மளுக்கு நிரூபணம் பண்ணுது. அடுத்தது ஸ்லோகம் 16 போகலாம். இப்போ நான் நேற்று பார்த்த ஸ்லோகத்தை உங்களுக்கு கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி அது எக்ஸாக்டாக அந்த 3 பேதங்கள்லேருந்து எப்படி சாஸ்திரம் பிரித்து காட்டுதுங்கிறத சொல்லிட்டேன். இப்போ ஸ்லோகம் 16 என்ன சொல்லுதுன்னா, ததாசத் வஸ்துனோபேத த்ரயம் பிராப்தம் நிவாரியதே ஐக்கிய அவதாரண துவைத பிரதிசேதை ஸ்திரிபி கர்மாத். இந்த இடத்துல என்ன சொல்லி கொடுக்குறது சாஸ்திரம் அப்படின்னா, வித்யாரண்யர் வந்து இந்த பஞ்சதேசி நூலில் அருமையாக இந்த 16வது ஸ்லோகத்தில் விளக்கம் கொடுக்குறார். அதாவது சத்து என்னும் உண்மை பொருளில் தோன்றுவதாக கருதப்படும் 3 வகையான வேறுபாடுகளும் வரிசையாக 3 விதமான நிராகரிப்புகளால் நீக்கப்படுகின்றன. அந்த நிராகரிப்பு என்ன? ஒருமையை உறுதி செய்தல், இருப்பது இறைவன் மட்டும்தான் என்ற ஒரே விஷயத்தை நம்ம ஆணித்தரமாக ஏற்றுக்கொள்ளும் போது மற்ற 3 நாம் நிராகரிக்க முடியும். அப்புறம் 2வது ஒரு விஷயம் இருப்பதை மறுத்தல், இது ரொம்ப முக்கியம். 3வது பேதத்தை முழுமையாக நிராகரித்தல். இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஒருமையை உறுதி செய்யணும், 2வதாக ஒன்று இருக்குது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அப்புறம் 3 பேதங்கள் வழியாக நம்ம சிக்கக்கூடாது. இதையெல்லாம் நம்ம பார்த்தா இருப்பது ஒன்றே, அது இருப்பு மட்டுமே, அது இறைவன் மட்டுமே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிற வர விஷயம் என்ன? ஸ்வகத சஜாதிய விஜாதிய என்ற 3 வேறுபாடுகள் உலகப் பொருட்களுக்கே உரித்தானவைகள், ஆனால் சத்தாகிய இருப்பு என்ற பிரம்மத்தினிடத்திலே இந்த வேறுபாடுகள் இல்லவே இல்லை என்று அருமையாக புரிய வைக்கிறது தான் இந்த 16வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இங்கே 17வது ஸ்லோகம் இன்றைக்கு தொடங்குகிறோம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, சதோ நாவயவாக சங்கியாஸ்தத் அம்சஸ்ய அனிரூபனாத் நாமரூபே ந தஸ்ய அம்சௌ தயோர் அத்யாப்ய அனுத்பவாத் அப்படிங்கிற ஒரு அருமையான உண்மையை இங்கே புரிய வைக்குது. அதாவது சத்து என்னும் உண்மை பொருளில் அவயவங்கள் பொருந்திய பல பகுதிகள் உள்ளன என்று எண்ணவே முடியாது. ஏனென்றால் அதன் எந்த ஒரு பகுதியையும் தனித்து காட்ட இயலவே இயலாது. பெயரும் வடிவமும் அதற்குரிய பகுதிகளாக இல்லவே இல்லை. ஏனெனில் அவைகள் இன்றளவும் தன்னிச்சையாக உருவாகியவைகள் அல்ல அப்படிங்கிறது இங்கே நிரூபிக்கிறார். அத்தியாபிய அனுபவாத் அப்படின்ட்டார். அப்போ என்ன இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த செயல் அப்படின்னா, சத்து அப்படிங்கிற ஒரு இருப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம பிரம்மம் ஆத்மா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அது உண்மையிலே அதன் இடத்துல வந்து இந்த பகுதி அந்த பகுதி என்று பிரித்து பார்க்கின்ற அவயவங்கள் கிடையாது. ஏன் அவயவங்கள் கிடையாது அப்படின்னா, அந்த இருப்புக்கு வந்து உருவம் இல்லை. இப்போ நம்மள மாதிரி ஒரு உருவம் இருந்தால் இது கை இது காலு இது முகம் அப்படின்னு நம்ம பிரித்து சொல்கிற மாதிரி, பிரம்மமாகிய இருப்பாகிய சத்தின் இடத்துல இந்தந்த உருவத்தில் இந்தந்த பகுதிங்கன்னு எடுத்து பிரித்து பார்க்க முடியுமான்னா அப்படி பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா அதன் இடத்துல அவயவங்கள் இல்லை. ஏனெனில் அதில் இருந்து ஒரு பகுதியை மட்டும் தனியாக காட்டவும் முடியாது. பெயரும் வடிவமும் கூட அதன் பகுதிகள் கிடையாது. அவைகள் சத்திற்கு வெளியே தனித்து தோன்றியவைகளும் இல்லை, அதன் மீது தோற்றமாக அமைந்தவை அப்படிங்கிறத இங்கே புரிய வைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து திருப்பியும் அதே கண்ணாடி ஓமானத்துக்கு நம்ம இந்த இடத்துக்கு போகணும். எப்படி போகலாம் அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன், இப்போ நான் வந்து ஒரு கண்ணாடியை உருவாக்கி அந்த கண்ணாடி வழியாக என்னுடைய உருவத்தை பார்க்குறேன். அப்போ பார்க்கும்போது 2வதாக என்னை போல ஒரு மனிதன் அந்த கண்ணாடியில் தெரிகிறான். அப்படி தெரிகின்றவன் என்னை மாதிரியே இருக்கிறான், என்னுடைய தோற்றம் தான். ஆனால் அது உண்மையிலாக இருக்கான்னா இல்லை, அது தோற்றம் மாத்திரமேங்கிறது எனக்கு புரியும். எப்படி, அந்த கண்ணாடியை உருவாக்கியவன் நான் தானே. அப்போ நான் உருவாக்கின கண்ணாடி வழியாக நான் என்ன பார்த்துட்டு, ஓ நான் இப்படி தான் இருக்கிறேன், என்னுடைய உருவம் அப்படியே பிரதிபிம்பித்து காணப்படுகிறது. ஆனால் உண்மையில் இந்த பக்கம் நான் இருக்கிறவன் தான் உண்மை, அந்த பக்கம் தெரிகிறது தோற்றம் மாத்திரமே அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் தோற்றம் மாத்திரமே நான் புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த தோற்றம் எப்படி உண்டாகியதுங்கிறத நான் பார்க்கும்போது, நான் உருவாக்கிய கண்ணாடி தான் அந்த தோற்றத்தை உருவாக்கி காட்டியது. அதே விஷயத்தை அப்படியே இங்க பிரம்மம் என்ன பண்ணுதுன்னா, தனக்கான ஒரு ஊடகத்தை உண்டு பண்ணுது. அந்த ஊடகம் தான் இங்க மனசு. அப்ப அந்த ஊடகம்ங்கிற மனதுல வந்து தன்னை பார்க்கும்போது தன்னுடைய உருவம் வந்து அங்க கண்ணுக்கு தெரியாத உருவமா இருக்கிறத எப்படி பிரம்மம் வந்து அந்த ஊடகத்தின் வழியா பார்க்க முடியும்? அது என்ன பண்ணுதுன்னா, கண்ணாடிங்கிற ஒரு மனசை உருவாக்கி அதன் வழியா தன்னை பார்க்க தொடங்கின உடனே அதனுடைய சக்தியானது, அந்த பிரம்மத்தினுடைய வைபவமானது என்ன பண்ணுதுன்னா, பலவாறாக அந்த கண்ணாடியில காட்சிப்படுது. அப்படி பலவிதமான காட்சிகள்ல இந்த உலகம் உண்டாகி இவ்வளவு பேர் இருக்கிற மாதிரியும், அந்த பிரம்மத்துல வந்து சூரியன், சந்திரன், இப்போ இந்த பல கோள்கள், அதுல மனிதர்கள், மிருகங்கள் அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற மாதிரி நாம இங்க வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறத, பிரம்மம் வந்து தன்னுடைய மகாசக்தியினால, தன்னுடைய மாயா சக்தியினால அந்த ஊடகத்தின் வழியா இப்படி பாக்குது. ஆனா இது உண்மையே கிடையாது, இது பூரா தோற்றம் மாத்திரமேங்கிறது பிரம்மத்துக்கு நல்லா தெரியுது. அப்ப பிரம்மம் வந்து தன்னுடைய உருவமற்ற ஒரு விஷயத்த இந்த மனம்ங்கிற ஊடகம் இவ்வளவு உருவங்களை உண்டாக்குதுங்கிறது பிரம்மத்துக்கு தெரியறதுனால, அதனால பிரம்மம் பாதிப்பது கிடையாது. ஏன்னா பிரம்மம் அதுல சம்பந்தப்படாம இருக்குது, அது கண்ணாடிக்கு வெளியே தான் நின்றுகிட்டு இருக்கு. நான் சொல்ற கண்ணாடி வந்து மனசு. நல்லா இன்டெப்தா பாடம் கவனிக்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப அப்டேட்டட் லெசன். அதாவது நான் சொல்ற பிரம்மம் வந்து தானே உருவாக்கிய ஒரு மனசுங்கிற கண்ணாடியில இவ்வளவு பெரிய விஷயங்களை தோற்றுவித்து பாக்குது. அதுதான் இந்த பிரபஞ்சம், இந்த ஹோல் யூனிவர்ஸலே கிரியேட் பண்ணுது. ஆனா இந்த கிரியேஷன் வந்து அதனுடைய சக்தி தான், அதன் இடத்துல இருந்து வெளிப்பட்ட ஒரு மகாசக்தி வந்து இவ்வளவு பிரம்மாண்ட படைப்பை உண்டு பண்ணி அதை பிரம்மம் நம்மள மாதிரி கண்ணுல பார்க்குதான்னா இல்லை, அது உணர்வு தானே, உணருது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது அதை உணரும். ஆனா அதை எடுத்து சொல்வதற்கு இன்னொருத்தாங்க இல்லையே. இப்ப நீங்களும் நானும் வந்து நடைமுறையில பார்த்தா என்ன பண்ணுவோம், நான் கண்ணாடியில பார்த்துட்டு எங்க நான் இப்படி இருக்கிறேன், தலை கொஞ்சம் இப்படி, முடி இப்படி இருக்குது, இந்த கொஞ்சம் சொட்டையா இருக்குது, அல்லது முடி கொஞ்சம் நரைச்சி போச்சு அப்படின்னு என்னை பத்தி கமெண்ட்ஸை நான் இன்னொருத்தங்கிட்ட கூட பக்கத்துல இருக்கிட்ட சொல்லலாம், கண்ணாடியில் பார்த்து வருத்தம் கூட படலாம். நான் முன்ன சின்ன வயசுல அழகா இருந்தேங்க, இப்போ வயசாயிடுச்சு, கிளடு தட்டி போச்சு, முகமெல்லாம் சுருங்கிடுச்சு அப்படின்னு நான் வருத்தப்பட்டு இன்னொருத்த பேசுறதுக்கு இன்னொருத்த இருக்கிறான். இது நடைமுறையில நமக்கிட்ட ஸ்தூல வடிவங்கள்ல ஏற்படுற பிரச்சனையை கொண்டு போய் சூட்சம வடிவாகிய பிரம்மத்துக்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்ப என்ன நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்னா, பிரம்மம் எப்படி இருக்குன்னு தெரியாததுனால வர்ற ப்ராப்ளம். அதை இங்க சொல்லி கொடுக்குறாரு. எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பிரம்மம் உருவமே இல்லப்பா, அது வெறும் அறிவு. அப்ப அது ஒரு உணர்வு. அப்ப அந்த உணர்வுலேயே மனசு உண்டாகி, மனசுலேயே உலகம் உண்டாகி, அந்த உலகமே உணர்வு உணர்வு. பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம். இப்ப நான் சொல்ற சப்ஜெக்ட் நல்லா இன்டெப்தா புரிஞ்சுக்கணும. உணர்வுலேயே மனசு உண்டாகி, மனதிலேயே உலகம் உண்டாகி, அந்த உலகமும் அதே மனதின் வாயிலாக உணர்வினால் உணரப்படுகிற மிகப்பெரிய ஒரு வைபவம் தானுங்க இங்க நிகழ்ந்து கொண்டிருக்கு. இப்ப இந்த வைபவத்தை அது உணர்வு பிரம்மா, ஆனா அது உணரக்கூடிய ஊடகம் தாங்க இந்த பாடி மைண்டு. அப்ப எந்த பாடி மைண்ட் இதை உணருதோ அதுவே பிரம்மம், தத்துவமசி. இப்ப புரியுதா? அப்ப உடனே தத்துவமசின்னு சொன்ன உடனே நீங்க வந்து, நான் எங்க தத்துவமசி, நான் எப்படி அதுவாக இருப்பேன் அப்படின்னு கேள்வி கேட்க கேட்க நீங்க அது ஆகவே முடியாது. ஏன் ஆகவே முடியாதுன்னா, நீங்க இருமைகள் இருக்கிறீங்கல்ல, உங்களால் நான் ஏத்துக்க முடியலையில்ல. நீங்க உலகம் இருப்பதாக ஒரு நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய மனோபாவம் பிரம்மத்தை வந்து டாமினேட் பண்ணுது. மைண்டு வந்து என்ன பண்ணுது, அந்த பிரதிபிம்ப உருவத்தை தான்னு நினச்சிக்கிட்டு நான் உருவாகி விட்டேங்கிற மாதிரி ஒரு தனியாக ஒரு அதுக்கு இன்டலெக்ட் வந்துருச்சு. அதாவது காஸ்மிக் இன்டலெக்ட்ங்கிறது வந்து பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமே, அது தன்னுடைய இதாக புரிஞ்சுக்கிச்சு. அப்படி புரிஞ்சுக்குங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்ட உடனே அது ஏதோ நானே தனியாக இருக்கிறேங்கிற மாதிரி ஒரு அகங்காரத்தை உண்டு பண்ணுது. பாருங்க, இதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு இப்போ. அப்ப இந்த அகங்காரம் தாங்க நம்ம நீக்க வேண்டியது. இப்ப நானுங்கிற ஈகோவே இங்க வந்து உண்மையிலேயே யாருடைய ஈகோ தெரியுமா, ஈஸ்வரனுடைய ஈகோ. அது நீங்களே தான் சாட்சாத் ஈஸ்வரன். ஆனா நீங்க நான் ஈஸ்வரன்னு தெரியாததுனால ஜீவனுடைய ஈகோவா பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க ஜீவனுடைய ஈகோவா உங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு உலகம் வேற மாதிரி தெரியுது. நீங்க ஈஸ்வரனுடைய ஈகோவா பார்த்தா இந்த உலகமே நானுன்னு தெரியுது. ஆனா எந்த ஈகோவும் இல்லைன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசுனா உங்களுடைய உண்மை வைபவம் புரியுது. அதுதான் நீங்க தத்துவமசி. எப்படி உபதேசிக்கிறாங்க பாருங்க ஞானிகள். அப்ப இதுதான் இன்டெப்தான சப்ஜெக்ட். பட் இதை வந்து நம்ம மேலோட்டமா படிச்சா புரிஞ்சிக்க முடியாது. இதுல இவ்வளவு ஓமானங்களோட நீங்க உங்களை சுய ஆராய்ச்சி பண்ணணும், சுய விசாரணை பண்ணணும். இப்ப நான் சொன்ன இந்த பாடங்களை உங்களுக்குள்ள மீண்டும் மீண்டும் ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். அப்ப உங்க மைண்டுக்குள்ள ஒரு ஃபயர் ஆகும் பாருங்க. ஆனா இவ்வளவுதான், நான் இது தெரியாம நான் இவ்வளவு நாள் இப்படி இருந்துட்டேன்னு உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து நீங்க மலர்ந்தீங்கன்னா நீங்கள் தாங்க பிரம்மம். அந்த மலர்ச்சி வருவதற்கு தான் இவ்வளவு தேவைப்படுது. அது எப்போ வரும், எந்த செகண்டில் வரும், எந்த செயலில் வரும், அல்லது எந்த வினாடியில் வரும், எந்த வார்த்தையில் வரும் தெரியாதுங்க. அது அவங்க அவங்களுடைய இன்டெப்தான மைண்டினுடைய பியூரிஃபிகேஷனை பொறுத்து. மனசு வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த விஷயத்தை உள்வாங்கி இமீடியட்டாக கேப்சர் பண்ணும், அடுத்த செகண்ட் பிரம்மம் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து அருமையான விஷயத்தை சாஸ்திரம் பேசிக்கிட்டு இருக்கு. இதுதான் அஷ்டாவக்ர கீதை சொல்லுது. அஷ்டாவக்ர கீதையை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஜனக மகாராஜா வந்து கேள்வி கேட்பார், அதை எப்படிங்க காட்டி கொடுங்கன்ட்டு. குதிரை மேலே கால தூக்கி போடுற அந்த வினாடியில் தெரிஞ்சுக்கிற விஷயம் அப்பாம் பருவி அஷ்டாவக்ரது. உடனே இவர் கேட்பார், எனக்கு குதிரை மேலே கால தூக்கி ஏறி உக்காரத்துக்குள்ளே காட்டி கொடுத்துட முடியுமா, அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி காட்டி கொடுங்களேன் அப்படிம்பாரு. அது இன்னும் அவர் சாதாரணமாக நினச்சிக்கிறாரு. அதாவது சொல்லும்போது ஈஸியாக இருக்குல்ல, அந்த பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே பெரிய விஷயமே கிடையாது. ஒரு குதிரை மேலே ஏறி உக்காரும்போது நீ ஒரு பக்கம் இருக்கிற அந்த இதில் காலை வச்சுட்டு மறுபக்கம் அந்த இன்னொரு இதில் இருக்குல்ல, அந்த அதுக்கு என்ன பேர் மறந்துட்டேன், அந்த அதில் அது ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கால் வைக்கிற இடம் குதிரையில் லகான்ங்கிறது கையில் பிடிச்சி இழுக்கிறது, நம்ம கால் வச்சு ஏறுறோம்ல. சேனை சேனையினுடைய தொங்குற பகுதியில் கால் வைக்கிற இடம் இருக்கும். அப்போ சேனையினுடைய தொங்குற பகுதியில் கால் வைக்கிறதுல ஒரு பக்கம் நீங்கள் காலை வச்சு மறுபக்கம் காலை தூக்கி போடுறதுக்குள்ளே உங்களுக்கு ஞானம் கிடைச்சிரும், நீங்கள் தான் பிரம்மம்ட்டு அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே, அப்படிப்பட்டவர் யாரப்பா காட்டி கொடுன்னு சொல்லிட்டு இந்த ஜனக மகாராஜா என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய அரச வீரர்கள் இருக்கிற எல்லா அமைச்சர்கள்கிட்டையும் கேட்பார், பெரிய பெரிய புலவர்கள்கிட்ட கேட்பார், யாரும் என்னால் முடியாது என்னால் முடியாது. அது எப்படிங்க சேனையிலிருந்து காலை தூக்கி அந்த பக்கம் போடுறதுக்குள்ளே கடவுளை காட்டி கொடுக்க முடியுமா, பிரம்மத்தை காட்டி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் நடக்காத காரியம்ன்றவாங்க. அஷ்டாவக்ரர் வந்து நான் காட்டித்தரேன் பாரு. உடனே அப்போ அஷ்டாவக்ரர்கிட்ட சொன்ன உடனே அஷ்டாவக்ரர் சில கண்டிஷன் போடுவார், எனக்கு நீ சிஷ்யன் ஆகணும், நீ பாட்டு நீ அரண்மனையில் மேலே ராஜா மாதிரி உட்காந்துட்டு என்னை கூஜாவாக மாற்றி நீ கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, ஏன்னா நீ வந்து இப்போ அரசன் கிடையாது என்னுடைய சிஷ்யன், அப்படி நீ வந்தால் சொல்லித்தரேன் பாரு. அப்போ உடனே ஜனகர் என்ன பண்ணுவார்னா, சரிப்பா நான் உங்களுக்காக நான் என்னுடைய ராஜ்யத்தை விட்டு நான் உங்களுக்கு சிஷ்யனாக மாறிடுறேன்ட்டு அப்படியே அவர் காலில் சரண்டர் ஆகி அவர் கேட்குறாரு. அப்போ தாங்க இது புரியும். அப்போ எதுக்கு இதை நம்ம இப்படி கதையில் கொண்டு வராங்க, அஷ்டாவக்ர கீதையில் ஏன் இப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, முதல் ஈகோ வந்து குருக்கிட்ட ஒப்படைக்கணுங்க. முதல்ல வந்து நானுங்கிற ஈகோ வந்து உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களால் ஆத்மாவை அனுபவமாக்கவே முடியாது. ஏன்னா அந்த சரணாகதிங்கிறது குருவின் இடத்துல வந்தால் தான் நீங்கள் கடவுள் தன்மைக்குள்ளேயே போக முடியும். ஏன்னா அந்த ஈஸ்வரனே குருவாக வர்றதுனால நீங்கள் தனி மனிதன் ஜீவன் அப்படிங்கிற அகங்காரத்தில் இருந்துக்கிட்டு பாடத்தை கேட்டிங்கன்னா, இவன் யார் நமக்கு சொல்கிறது, இவன் என்னத்தை பெருசாக சொல்லிட்டு போகிறான், புக்கில் இல்லாத இவன் சொல்லிடுவானா, அல்லது அந்த குரு சொன்னாது இவன் இந்த குரு சொல்லிட போகிறானா அப்படிங்கிற அந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் குரு கிடைக்க மாட்டார். அப்போ அந்த குரு உங்ககிட்ட உண்மையாக கிடைச்சாலும் அவரை குருவாக நீங்கள் ஏற்றுக்காத வரைக்கும் அந்த ஞானம் உள்ளே போகாது. அப்போ இங்கே முதல்ல வந்து குரு சரணாகதி, அதுதான் இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். அதுக்கு தான் முதல் ஸ்லோகம், குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. ஏன்னா புரிய வைக்கணும் இல்லை, குரு தான் மூன்று சக்திகளாக இருக்கிறார். குரு சாட்சாத் பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன, அந்த மாதிரி ஒரு சரணாகதி வந்தால் அடுத்த செகண்ட் ஞானம் வந்துடும். அதுதான் இங்கே சாஸ்திரனுடைய ஆழமான டெப்த்து. அதுக்கு தான் அஷ்டாவக்ர கீதையினுடைய ஸ்டோரி. அப்போ இங்கே என்ன பண்ணிட்டாரு, அவர் அஷ்டாவக்ரர்கிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டு போன உடனே சேனத்திலேருந்து காலை தூக்கி அந்த பக்கம் போடுறதுக்குள்ளே அவர் சொல்லிட்டார், இவ்வளோதான்ப்பா விஷயம். அதே தான் இங்கே சொல்லித்தரோம். இப்போ அதே விஷயம் தான் இங்கே ஜஸ்ட் ஒரு செகண்டில் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இதுக்கு க்ளூ கொடுத்தாச்சு, இந்த க்ளூ உங்களுக்கு உள்ளே போகணும். இந்த க்ளூ உள்ளே போகலன்னா மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டடாக இந்த லெசனை கேளுங்க, உங்களுக்கு டக்குன்னு உள்ளே போய் ஃபயர் ஆகும், அடுத்த செகண்ட் நீங்கள் அதுவாக பிரம்மமாக மிளறுவீங்க. அந்த மிளறி தான் உங்களுடைய வைபவம், அந்த வைபவம் தான் இந்த பிரபஞ்சம். அப்போ இந்த பிரபஞ்சமே உங்களுடைய படைப்பு. இப்படிப்பட்ட படைப்பிலிருந்து எதை நீங்கள் பெற வேண்டும், எல்லாம் உங்களுடையது. அப்போ அப்படிப்பட்ட இருப்பதெல்லாம் என்னுடைய இருப்பு, நான் இருப்பதினால் இங்கே எல்லாம் இருக்கிறது. அப்படி உணர்ந்தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு ராஜா. ஆனால் நான் வேற அது வேற அப்படின்னு உரிமைகளை சிக்கிக்கிட்டு இங்கே ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கூஜா. இதை தான் இங்கே சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்போ நம்ம ராஜாவாக மாறணுமா கூஜாவாக மாறணுமாங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களிடத்துலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் குரு வழிகாட்டுறதுக்கு வராங்க. அப்போ இங்கே வந்து அஷ்டாவகர் அதை காட்டி கொடுத்த உடனே ஜனக மகாராஜா என்ன ஆயிட்டார், அவ்வளோதான் பிரம்மம் ஆயிட்டார். இந்த இந்த ஒரு செகண்டில் நடக்க வேண்டிய விஷயங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது இங்கே அத்வைத விளக்கமாக நம்ம பார்க்கும்போது, இந்த ஸ்லோகம் ஸ்வகத பேதம் இங்கே உள்புற வேறுபாடு முழுமையாக நீக்கிவிட்டு ஒரே ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறது. அது என்ன அப்படின்னா, சத்தின் இடத்துல இருந்து பிரிக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. ஏனென்றால் இருப்பது அது மாத்திரமே, சத் மாத்திரமே அப்படிங்கிறது தான் இங்கே சாஸ்திரத்தினுடைய மிக உயர்ந்த விஷயமா நாம் இந்த இடத்துல 17வது ஸ்லோகத்திலையும் பார்க்குறோம். அப்போ சத்து வந்து அவயவமற்றது அப்படின்னா அதுக்கு வந்து கையோ காலோ நாக்கோ மூக்கோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம் வந்து கண்ணாடி உமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம உருவம் மாதிரியே ஈஸ்வரன் இருப்பாரா, அல்லது பிரம்மம் வந்து அப்படியே பெருமாள் மாதிரி வருவாரா, சங்கு சக்கரதாரியா, அல்லது சிவபெருமான் மாதிரி ஜடாமுடியில் சூடாயத்தை எடுத்துட்டு வருவாரானா, அப்படிலாம் வரவே மாட்டார். ஆனால் அப்படி வருவாருங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் இருமைகள் இருப்பீங்க. அப்போ இந்த இருமை நிலை இருக்கிற வரைக்கும் நீங்கள் இறைவனாக முடியாது. நீங்கள் இறைவனாக மாறாத வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரகாசம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய வைபம் உங்களுக்கு தெரியாத போது நீங்கள் வேற ஒன்றை சார்ந்து தானே வாழ்ந்தாக வேண்டும். அதுக்கு பேர் தான் அடிமை வாழ்க்கை. அதுதான் ஆண்டான் அடிமை, அல்லது தலைவன் தாசன், இப்படி எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. அதாவது தலைவனாக இறைவன் எனக்கு தலைவன், நான் அவனுக்கு தாசன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒரு அடிப்படை விஷயம். ஆனால் அதை கடந்து வரும்போது இங்கு தலைவனும் இல்லை, தாசனும் இல்லை, இங்கு குருவும் இல்லை, சிஷ்யனும் இல்லை, இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே. அப்புறம் புரியும். ஆனால் பேசிக்காக இதெல்லாம் தெரியணும்ல. பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, புரிதலுக்காக அவனை ஒரு பக்குவப்படுத்துவதற்காக மகான்கள் வந்து ஒன்றாம் கிளாஸில் ஃபஸ்ட்டு கையை பிடிச்சி தான் ஆனா அவனா எழுதி கொடுப்பாங்க. அப்புறம் கையை பிடிச்சி அவன் எழுதி கொடுக்குறாங்கன்ட்டு கடைசி வரைக்கும் பிஹெச்டி போகிற வரைக்கும் டீச்சர் கையை பிடிச்சி எழுதிட்டுருக்க முடியாது. ஆரம்பத்தில் அவர் கையை பிடிச்சி எழுதி கொடுப்பார் ஸ்லேட்டில். அப்புறம் நம்ம ரெண்டு மூணு டைம் கிறுக்கி கிறுக்கி பழகுவோம். அப்புறம் நாம்மளே எழுத ஆரம்பிக்கும் போது நமக்கு லெட்டர் ஸ்பீடாக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வேகமாக நம்ம எழுதுறோம், அப்புறம் படிக்கிறோம், அப்புறம் நம்ம பெரிய கிராஜுவேட் ஆகிட்டோம். அது மாதிரி இங்கே சாஸ்திரம் இவ்வளோ தூரம் கையை பிடிச்சி கூப்பிட்டு வருது. அதை நீங்கள் கரெக்டாக பயணம் பண்ணால் ஜெயிச்சிக்கலாம். அப்போ இங்கே அவயமற்றதுனால் அந்த பிரம்மத்தினிடத்துல உள்ளே வெளியே என்ற வேறுபாட்டுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. அப்போ நீங்கள் எங்கேருந்து இங்கே வெளியே வெளியேன்னு பார்ப்பீங்க? எனக்கு உள்ளே ஒன்று இருக்குது, வெளியே ஒன்று இருக்குது, அப்புறம் எனக்குள்ள ஜீவாத்மா, வெளியே பரமாத்மா, அவர் வேற நான் வேற, அப்புறம் அவரை நான் அடைய போகிறேன், நான் வந்து கிஞ்சிக்னன், அவர் சர்வக்னன், அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் மைண்டு. அப்போ இதை பற்றி நீங்கள் இந்த செயல்படி நிதித்தியாசனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்? நிறையவ சத்து தியானம் அப்படின்னு பேர் அதுக்கு. அதாவது இந்த இடத்துல என்னென்னா, அவயவங்கள் இல்லாத இருப்பை நீங்கள் உணரணும். கடவுளை வந்து அவயவங்களோட பார்க்கவே கூடாது. நீங்கள் தியானம் பண்ணும்போது சிவபெருமானை நினச்சி தியானம் பண்ணிங்கன்னா ஒரு நாளும் நீங்கள் கடவுளாக முடியாது. அதாவது கடவுளாகிறதுனா என்ன, உங்களை நீங்கள் உணரவே முடியாது. நீங்கள் தான் கடவுள். அதை நீங்கள் தெரியாததுனால உங்களால் உணரவே முடியாது. வேற ஒரு உருவத்தில் கடவுளை பார்த்தீங்கனாலும் மாட்டிக்குவீங்க. என்ன ரெண்டு பேருக்கு வித்தியாசம்னா, ஒருத்த பேயும்பா, ஒருத்த கடவுள்பா. அவன் பேய்க்கு அடிக்ஷன் ஆகிட்டான், இவன் கடவுளுக்கு அடிக்ஷன் ஆகிட்டான். ஆனால் ரெண்டு பேருமே ஒரு வகையில் பார்த்தா மனநோயாளிகள் தான். இது வந்து சொன்னால் நிறைய பேர் கோபம் வரும், ஆனால் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா டெப்த் அப்படி தான் இருக்குது. இந்த சாஸ்திரத்தினுடைய சப்ஜெக்டினுடைய டெப்த் வந்து அப்படி தான். நம்ம எப்படி பார்க்குறோம்னா, பேய் பேய்னு சொல்கிறோம் மனநோயாளி, சாமி சாமின்னு சொல்கிறவன் பக்தன் பார்க்குறோம். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. அவனுடைய பார்வை வேற, இவனுடைய பார்வை வேற. அவனுடைய பார்வை வந்து இன்டீசெண்டாக இருக்கும், இவனுடைய பார்வை கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அவனுடைய பிஹேவியர் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும், இவனுடைய பிஹேவியர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் போத் ஆர் அடிக்ஷன் தான். ஏதோ ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க, சிக்கிக்கிட்டாங்க. அப்போ இதில் வந்து இந்த ரெண்டு பேதமைகளையும் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு புரிதல் வேணும்ல. அதாவது இங்கே சாத்தான்னு ஒன்று இருக்குதுன்னு ஒருத்தன் போகிறான், ஒருத்தன் கடவுள்னு ஒன்று இருக்குன்னு ஒருத்தன் போகிறான். ஆனால் ரெண்டு பேரும் ரெண்டு ஆங்கிளில் போயிட்டுருக்கிறான். இதை ஒருத்தன் பார்க்குறான், இந்த ரெண்டுமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்தான்னா அவன் எப்படி இருப்பான்? அவன்தான் கடவுள், அவன்தான் நீங்கள். அப்போ இதுதான் இங்கே பியூட்டி. அதை தான் இங்கே புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இங்கே நியூட்ரலைஸ் பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணுறது, ஜீரோவாகிறது. அந்த ஜீரோ தான் உங்களுக்கு இது இருக்குல்ல, தராசில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து ஜீரோவில் நிற்கும். அது இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகும், அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும். அப்போ பேலன்ஸில் எப்பயுமே ஜீரோவிலே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே சமமாக இருக்கணும். அப்போ நீங்கள் சமமாக இருந்தால் தான் நீங்கள் பிரம்மம். நீங்கள் இந்த பக்கம் சாஞ்சாலும் நீங்கள் கடவுள் ஆகிடுவீங்க, அந்த பக்கம் சாஞ்சால் பேய் ஆகிடுவீங்க. அதாவது அது எந்த மீனிங்கில் சொல்கிறேன்னா, இந்த பக்கம் சாஃப்டாக போவீங்க, அந்த பக்கம் ஹார்டாக போவீங்க. ஆனால் இங்கே ரெண்டுமே சாஃப்ட்டும் இல்லை, ஹார்டும் இல்லை. அப்படி ஒரு நிலை இருக்குது, அதுதான் பிரம்ம நிலை. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன பிரம்மத்தினுடைய விளக்கம் என்ன புரிஞ்சுக்கணும்? அது ஹார்டும் கிடையாது, சாஃப்ட்டும் கிடையாது, அது ஹாட்டும் கிடையாது, கோல்டும் கிடையாது. அப்போ இருமைகளே இல்லாத தன்மையில் தான் இறைவன் இருக்கிறான், அவன் தான் இறைவன். அப்போ இறைவனை வந்து நீங்கள் ஒப்பீடே செய்ய முடியாது. சூடாக இருப்பானா? ஆஹா. சரி, அப்போ குளிர்ச்சியாக இருப்பானா? கிடையவே கிடையாது. அப்போ ஹார்டாக இருப்பானா? ஆஹா. அப்போ சாஃப்டாக இருப்பானா? ஆஹா. அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? அவன் தமோ குணத்துலேயும் இல்லை, சத்துவ குணத்துலேயும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, தமோ குணத்தில் இருந்தால் அவன் கொஞ்சம் ஒன்றுக்கு ஆகாதவன், சத்துவ குணத்தில் தான் இவன் புனிதமானவன் நினைக்கிறீங்க. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குது? குணாதீதன் அப்படிங்குது. மூன்று குணங்களையும் கடந்தவன் இறைவன் அப்படிங்குது. அப்ப இறைவனுடைய வைபவத்தை இப்படி சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் அது நீதாங்குது தத்துவமசி. அப்ப அது நம்ம லெவல் அப்ப எப்படி ரைஸ் ஆகணும், எந்த அளவுக்கு அப்டேட் ஆகணும், அவ்வளவு ஈஸி ஆகுமானா மைண்ட் அப்டேட்டுன்னு தான் அது நடக்கும். மனசு அப்டேட் ஆகிறது தான் ஒட்டுமொத்த யூனிவர்சலுக்கு உங்க கண்ட்ரோலுக்கு வரும். அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. இதை உள்ள கேட்டு 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 இந்த சாஸ்திர அறிவை உள்ள போய் போய் உயரிய ஞானம் உங்களுக்குள்ள உதயமாகும் போது அந்த மலர்ச்சி உங்களுக்குள்ள மலரும் பாருங்க. அது வார்த்தைகளுக்கு எட்டாதது. அது எந்த ஒரு வெளி விஷயத்திலையும் புரிய வைக்க முடியாது. அது யாருக்கும் சொல்லவும் முடியாது. அதுதானே திருமந்திரம் சொல்லும், தாய் தன் மணாளனுடன் கூடியதை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்ஞானம் அப்படின்னு ஒரு திருமந்திர பாடல் இருக்கு. ஒரு கணவன் மனைவி உறவு வந்து தன்னுடைய குழந்தைகிட்ட வந்து அவள் கல்யாணமாய் போகும்போது கேட்குறா, அம்மா நான் கல்யாணமாய் புதுசாக போகிறேன், எனக்கு எப்படி உறவு கொள்றதுன்னு தெரியல, நீ சொல்லி கொடு அப்படின்னா அது அப்பாவோட உறவு கொண்டதை அம்மா மகளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமா? இது திருமந்திரம் பேசுது, புரிய வைக்க முடியாது. அப்போ மகள்கிட்ட என்ன சொல்லுவா, அம்மா கண்ணே அதெல்லாம் புரிய வைக்கிற விஷயம் இல்லம்மா, நீ கலந்தா தான் புரிஞ்சிக்க முடியுன்றவா. அப்போ அவள் போய் தன்னுடைய கணவனோட கலக்கும் போது தான் அது அவளுக்கு அனுபவம் ஆகும். அதுக்கு முன்னாடி அம்மா சொன்னாலும் தாத்தா சொன்னாலும் யார் சொன்னாலும் அவளுக்கு அனுபவம் ஆகாது. அப்போ இது வந்து அவங்கவுங்களுக்கான ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. அந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னொருத்திட்ட போய் எப்படி சொல்ல முடியாது? ஒரு சிற்றின்ப விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன் நினைப்போம், ஒரு சிற்றின்ப விஷயத்தை ஒரு தேர்ட் பர்சனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அது அவங்கவங்களையும் அனுபவமாக்கும் போது தான் இதுதானே அந்த இன்பம் அப்படின்னு நமக்கு எப்படி புரியுமோ அது மாதிரி பேரின்பத்தை கூட யாரும் புரிய வைக்க முடியாது. அது குருவினாலும் முடியாது, அவங்கவங்களையே உணர வேண்டியது. ஆனால் காட்டை கொடுப்பாங்க, அதுதான் இப்போ நீங்கள் பார்க்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது அவரவர்களுடைய சுய அனுபவம் சுயஸ்வரூபம் அப்படின்னு நீங்கள் சாஸ்திரம் அருமையாக எடுத்து சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட அந்த இருப்பின் இடத்துல எந்த பகுதியும் இல்லை, இங்கே வெளியே உள்ளே பக்கத்தில் சைடில் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதுல போய் உருவமே கிடையாது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த செயல சாதகனுக்கான உபதேச குறிப்பா நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல நீங்க வந்து நான் ஒரு பகுதி ஒரு பார்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் விட்டுடுங்க. அந்த பார்ட்டிகிள்ஸ், நான் வந்து தனியாளு, நான் ஜீவனு, இந்த உலகம் பெரிய யூனிவர்சலு, நான் அதுல ஒரு சின்ன பார்ட்டிகிள் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல உங்களுக்கு, ஏன்னா ஏற்கனவே படிச்ச பாடத்துல ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்திருக்கும். பட் அதெல்லாம் நீங்க அப்டேட் ஆயிட்டீங்க. இப்போ திருப்பி திருப்பி அந்த கீழே சப்ஜெக்ட்லயே போய் சிக்கக்கூடாது. அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம முறையாக வந்துட்டு ரொம்ப ஹையர் லெவலில் வந்துட்டோம். இப்போ நம்ம சப்ஜெக்டை இப்போ இங்கே கேட்குறவங்கெல்லாம் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனுக்குள்ளே வந்து நுழையிற இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் திருப்பி கீழே போய் கேள்வி கேட்கக்கூடாது. புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு இது புரியாது, அதுவும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். அப்போ அதனால் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ, இங்கே நீங்கள் வந்து எந்த ஒரு பேதமையும் மனதுக்குள்ளே வச்சுக்கவே கூடாது. நான் வேறு, இறைவன் வேறு, அல்லது நான் ஒரு யூனிவர்சலில் பார்ட்டிக்கிள், அப்படி இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டீங்கன்னா அந்த பேதமை எண்ணம் என்ன பண்ணும், உங்களை காட்டி கொடுக்கவே காட்டி கொடுக்காது. எத்தனை பிறவி எடுத்தாலும் காட்டி கொடுக்காது. இந்த பிறவி மட்டும் இல்லை, இன்னும் இது மாதிரி பல பிறவி எடுத்தாலும் நீங்கள் உங்களை உணரவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உடல் மனம் அடையாளம் எல்லாத்தையும் களைஞ்சு எடுத்துட்டு அந்த ஆத்மா என்றென்றும் முழுமையானது, அதனிடத்துல துண்டாகவே இல்லை, எதுவுமே துண்டிக்கப்படவே இல்லை. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எப்படி பார்த்தோம், அகண்டமான ஒரு பொருளை கண்டம் பண்ணிட்டீங்க. நான் சொன்னல அகண்டமா இருக்குது அந்த ஆத்மா, அதை கண்டம் பண்ணி அதுக்கு தனியா ஒரு பேர், இது சிவபெருமானு, அது பெருமாள், அது பிரம்மம், அது இதுன்னு ஏதோ பேரை வச்சுக்கிறீங்க. அல்லது நம்ம கண்டம் பண்ணிக்கிட்டு இது சூரியன், இது சந்திரன், இது நானுன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது மாதிரி கண்டம் பண்றதெல்லாம் மைண்டு தான் பண்ணோம். ஆனா ஆத்மாவாகிய அறிவின் இடத்துல அகண்டம் தான் இருக்கு, கண்டமே கிடையாது. அதை தான் இங்க சாஸ்திரம் சொல்லி அந்த பெயர் வடிவம் எல்லாம் ஆத்மாவை வெட்டுவதில்லை அப்படின்னு இந்த இடத்துல சாதகனுக்கான உபதேச குறிப்பா உங்களுக்கு புரிய வைக்குது. அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நடைமுறையில இதை கொண்டு வந்துடணும். நீங்க எந்த இடத்துல சறுக்க கூடாது. அதுக்குதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், நீங்க இந்த பாடம் எல்லாம் படிச்சுட்டு திருப்பி கோயிலுக்கு போறது, பூஜை பண்றது, ஜபம் பண்றது, வேற ஏதாவது சிக்கல்ல போய் சிக்கிக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்களை தெரியவே தெரியாது. அப்ப நீங்க என்னன்னா கதை கேட்கற மாதிரி கேட்டு கேட்டு போய் உங்க இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க. அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். அதனாலதான் இந்த 5000 பேர் இந்த பாடத்தை கேட்பாங்க, 5 பேர் கூட தேர மாட்டாங்கன்னு நம்ம சொல்றது காரணம் என்ன, ப்ராக்டிக்கலாக இதை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். இது மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் இப்படியே கதை கேட்குற மாதிரி கேட்டு கேட்டு போய் இயல்பாக வாழ்வாங்க. அவங்களால இதிலிருந்து விடுதலையாகவே முடியாது. ஏன்னா இந்த உலகம் அப்படி அவங்கள மாட்ட வச்சிடுச்சு, இந்த பற்று வந்து அவங்கள சிக்க வச்சிடுச்சு. அதாவது ஒவ்வொன்றும் உண்மையான மனசு நம்புது, அப்போ உறவுகளை நம்புது, உலகத்தை நம்புது, உத்தியோகத்தை நம்புது, பணத்தை நம்புது, பதவியை நம்புது, இத்தனையும் வெளியிருக்குன்னு நம்புது. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு என்ன பண்ணும், வாழ்க்கையை இப்படி திசை மாற்றி காட்டி விடுகிறது. அப்போ இதெல்லாம் வந்து உண்மை இல்லைன்னு ஒரு செகண்ட் உணர்ந்த பிறகு உங்களுடைய வைபவம் தான் நீங்கள் பிரதிபிம்பிக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ஆற்றல் உங்களுக்கே புரியும் போது அங்கே உங்களுடைய சக்தி எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு வார்த்தைகளை சொல்ல முடியுமா? இப்போ சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தினுடைய மகிமையை வார்த்தையால் சொல்ல முடியுமா? அதனுடைய பிரகாசம் எப்படி இந்த பூமியையே நிரப்புதோ, அது அதனுடைய கதிர்களானது பூமியில் பாயும்போது எப்படி எல்லாமே ஒளிருதோ, அப்படிப்பட்ட ஒரு சூரிய கதிரினுடைய ஒளிர்வும் தன்மையை சூரியன் உணராமல் இருந்தால் அது யாருடைய குற்றம்? சூரியனுடைய குற்றம் தானே. அது மாதிரி இங்கே உங்களுடைய வைபவத்தை நீங்கள் உணராமல் இருப்பது உங்களுடைய குற்றம் அப்படிங்கிறத இங்கே ரிஷிகள் வந்து புரிஞ்சு காட்டுறாங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்த செயலினுடைய ஒரே ஒரு சித்தாந்த முத்திரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இருப்பு என்பது பகுதிகள் இல்லாத இருப்பு. அந்த சத்தில் தோன்றும் பெயர்கள் வடிவம் எல்லாம் தோற்றம் மாத்திரமே. அப்போ அந்த அடிப்படையில் இங்கே நீங்கள் அந்த சத்து தான் இங்கே சித்தா பிரகாசிக்கிறதுனால வரக்கூடிய அந்த வைபவத்தை பார்த்து அந்த சித்து தான் நான் என்று நம்ம பிடிச்சிக்க கூடாது. அந்த சித்து வந்து அதனுடைய பிரகாசம். ஆனால் அந்த சித்து பிரகாசிக்கிறது எங்கிருந்து பிரகாசிக்குது? சத்து நடத்துலேருந்து பிரகாசிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் தான் சத்து. அப்போ இங்கே எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆரம்பாருங்களேன். ஃபஸ்ட்டு சித்து சித்துன்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ சத்து சத்துன்னு சொல்கிறோம். ஆனால் சின்ன வேர்டு தான் மாற்றம் பண்ணுறோம். ஒரு டைமில் வந்து அறிவு தான் நீ, ஆன்மா தான் நீ, அந்த இது அப்படி இப்படின்னு சொல்லும்போது சித்துன்ற வார்த்தை நமக்கு ரொம்ப புரிய ஆரம்பிச்சுது. இப்போ அந்த சத்திடத்துலேருந்து தான் சித்து வெளிப்படுதுன்னு சொல்லும்போது அப்போ இங்கே சத்தும் சித்தும் பிரிக்க முடியாதது. ஆனால் சத்து இருப்பதினால்தான் சித்து பிரகாசிக்கும். அப்போ சித்து பிரகாசிக்கின்ற பிரகாசத்தினால் வெளிப்படுகின்ற பிரபஞ்சம் இப்படி பிரம்மாண்டமாக தெரிகிறதுனால பிரம்மத்துக்கு அந்த சத்துக்கு வேறாக இல்லை தான். ஆனால் சத்து இப்படி இல்லை, அந்த சத்தினுடைய வைபவம் இப்படி இருக்கிறது என்று நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறது தான் இதனுடைய ஆழமான உண்மை என்று இந்த செயல் நிரூபிக்குது. அடுத்தது 18வது ஸ்லோகம். நாம ரூபோத் பவசியைவ சிருஷ்டித்வாத் சிருஷ்டிதகபுரா ந தயோர் உத்பவஸ் தஸ்மாத் சத்து நிரம்சம் யதாவியத். இது ஒரு அருமையான ஸ்லோகம். இது என்ன சொல்றாருன்னா, 18வது ஸ்லோகத்தில் பெயரும் வடிவமும் தோன்றுவதே படைப்பு என்பதினாலே படைப்பு நிகழ்வதற்கு முன்பு அவைகளுக்கு தோற்றமே இல்லை. ஆகவே சத்து இவற்றால் பகுக்கப்படாதது, ஆகாசம் போல பகுதிகள் அற்றது அப்படின்ற ஒரு அருமையான விஷயத்தை இங்கே புரிய வைக்கிறார். அதாவது நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஆகாசம் அப்படின்ற நம்ம சொல்கிறது அந்த வெளி, அந்த வெளியில் எந்த பிரிவும் கிடையாது. ஆனால் அந்த வெளியில் தான் இந்த யூனிவர்ஸலே இருக்குது, கேலக்ஸியே இருக்குது. அதாவது வெட்ட வெளிங்கிற ஒரு பிரம்மாண்ட வெளியில், வெளின்னா அங்கே ஒன்றும் இல்லாத தன்மை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வெளிங்கிற வார்த்தை வந்து ஆகாயம், ஒன்றுமற்றது, சூன்யம், பிரம்மம் அப்படின்னு அதுக்கு பல பெயர்கள் இருக்குது. அப்போ அந்த வெளிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படின்னா அதுதான் சத்துங்க. அதாவது வெளின்னா அது வெளி மட்டும் இருக்கிறது, அதுக்கு தான் இருப்புன்னு பேர். இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத அதை மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனால் அதில் வந்து ஒரு கேலக்ஸி உருவாகி, ஒரு கேலக்ஸியில் பல கேலக்ஸி உருவாகிட்டதை சயின்ஸ் சொல்லுது. அப்போ பல கேலக்ஸி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அல்லது ஒரு கேலக்ஸி இருக்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கோங்க. அந்த கேலக்ஸிக்குள்ளே ஒரு சூரியன் இருக்குது, அந்த சூரியனை சுற்றி பல கோள்கள் சுற்றுகிறன. அந்த கோள்களில் பூமிங்கிற ஒரு கோள் இருக்குது. அந்த பூமிங்கிற ஒரு கோளில் மனிதர்களாகிய நாம் இருக்கிறோம், பறவைகள், மிருகங்கள் அப்படின்னு எவ்வளவோ ஜீவராசிகள் படைக்கப்பட்டு இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம படிச்சிட்டோம். எதில் படிச்சிட்டோம்? சயின்ஸில் தானே படித்தோம். ஏன்னா நம்ம வேறு எதில் படிக்க முடியும்? சயின்ஸ் தான் சொல்லி கொடுக்குது. இந்த ஒரு பெரிய யூனிவர்சலில் கேலக்ஸி இருக்குப்பா, அந்த கேலக்ஸியில் வந்து சூரியன் ஒரு மையமாக இருக்குது, அதை வச்சு கோள்கள் சுற்றுகின்றன. அந்த கோள்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர். அதில் பூமின்னு ஒரு பந்து இருக்குது, அப்புறம் சூரியன் மாதிரியே சந்திரன் இருக்குது, அப்புறம் செவ்வாய் இருக்குது, புதன் இருக்குது அப்படின்னு எல்லா கோள்களையும் சொல்லி டோட்டலாக இந்த வானவியல் சாஸ்திரத்தையே வந்து சயின்ஸ் வந்து சொல்லி கொடுக்குது. இதை வந்து நம்முடைய சனாதன தர்ம சாஸ்திரமும் சொல்லி கொடுக்குது. அப்போ இதை படைப்பு சிருஷ்டி இருக்கு இல்லையா, இந்த சிருஷ்டி படைக்கப்படுவதற்கு முன்பு அவைகளுக்கு தோற்றமே இல்லை. ஆகவே சத்து என்ற இருப்பு அவற்றால் பகுக்கப்படாதது, ஆகாசம் போல பகுதிகள் அற்றது அப்படின்னு சொல்லிட்டா இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அந்த பிரம்மங்கிறது ஆகாசமாக இருக்கு, ஆனால் அதுலேருந்து வெளிப்பட்ட இந்த பிரபஞ்சம்ங்கிற கேலக்ஸி வந்து அதில் ஒட்டாமல் இருக்குது. எதில்? அந்த வெட்ட வெளியில். இப்படி கற்பனை பண்ணிக்கணும். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டை வந்து அப்படியே இமேஜினேஷனுக்கு கொண்டு வரணும். இமேஜினேஷன் எப்படி, அந்த மிகப்பெரிய ஆகாசம் இருக்குது, அந்த ஆகாசம் வந்து கண்ணுக்கு தெரியாதது, எதிலும் ஒட்டாதது, உருவமற்றது, அது ஒரு வெளி. அப்படிப்பட்ட ஒரு வெளியில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட யூனிவர்சல் கிரியேஷன் ஆகுது. அதில் வந்து ஒரு கேலக்ஸி வருது, அந்த கேலக்ஸியில் சூரியன் இருக்குது, அதுலேருந்து பல கோள்கள் உருவாகுது. அந்த கோள்களுக்குள்ளே நாமெல்லாம் இருக்கிறோம். ஆனால் இது எல்லாமே எங்கே இருக்கு? அந்த ஆகாசத்துலேயே மிதக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படி மிதக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஆகாசத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குது. ஆகாசம் ஏதாவது அதில் போய் தொட்டுக்குதா, ஒட்டிக்குதா? ஒட்டவே இல்லை. அப்போ அப்படி அது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. அதை நீங்கள் கவனித்து பாருங்களேன், இப்படி ஒரு தோற்றம் உருவாகி இருக்குது அப்படின்னா அது எதனால் உருவாச்சு தெரியுமா? அந்த சத்து இருப்பதுனால தான் உருவாக்கும். அந்த சத்தே தன்னை பிரதிபிம்பித்து பார்ப்பதுனால சத்தினுடைய வைபவம் தான் இந்த சித்து, இந்த பிரபஞ்சம். அப்போ சத்தினுடைய வைபவமாக இந்த கேலக்சி கிரியேட் ஆகி இந்த கேலக்சியில் இவ்வளோ பெரிய விஷயங்களை பார்க்க முடியுது. ஆனால் இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே சத்து தான். ஆனால் அது பார்த்துக்கிட்டு இருக்குன்ன உடனே நீங்கள் உங்களை மாதிரியே மைண்டுக்குள்ளேயோ அல்லது கண்ணுக்குள்ளேயோ போய் பார்க்குதுன்னு சொல்லக்கூடாது. அதனுடைய வைபவமாக உணரப்படுது, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை அது உணர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது சம்பந்தப்படாமல் இருக்குது, அசங்கன், அதோடு சங்கமிக்காமல் இருக்கிறது, ஒட்டாமல் இருக்கிறது, தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சத்து மட்டுமே இருந்தது, இருக்கிறது, இருக்க போகிறது, அப்படியே மூன்று டென்ஸும். ஆனால் வந்து போகின்ற இந்த கேலக்சி தோற்றம் மாத்திரமே. அப்படி இருக்கிற கேலக்சி தான் நீங்கள் பகுக்கலாம். தோற்றத்தில் வேணால் நீங்கள் சொல்லலாம், ஒரு கேலக்சி இருக்குங்க, அதுக்குள்ளே சூரியன் இருக்குங்க, அதை சுற்றி கோள்கள் இருக்குங்க அப்படின்னு அதை பிரித்து பிரித்து பாட் பாட்டாக கழட்டிடலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி. ஆனால் நீங்கள் ஆகாயத்தை கழட்ட முடியுமா? ஆகாயத்தை பிரிக்க முடியுமா? ஆகாயத்தை உடைக்க முடியுமா? ஆகாயத்தை எரிக்க முடியுமா? ஆகாயத்தை நினைக்க முடியுமா? முடியவே முடியாதுங்கிறது தான் நம்ம ஏற்கனவே உபநிஷதங்கள் வகுப்புகளில் பார்த்தோம். உபநிஷதம் படிக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்னா, பிரம்மத்தை எரிக்க முடியாது, பிரம்மத்தை நினைக்க முடியாது, பிரம்மத்தை ஊதி அணைக்க முடியாதுன்னு எல்லாமே சொன்னோம். அப்போ அப்போல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம பிரம்மம் எப்படி இருக்குமோன்னு தெரியாமையே படிச்சுட்டு இருந்திருப்போம். இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் பிரம்மங்கிறது ஒரு வெட்ட வெளித்தன்மை அப்படின்ட்டு. அப்போ அப்படிப்பட்ட அந்த வெட்ட வெளித்தன்மை எப்படி இருக்குன்னா, அது உணர்வு மாத்திரம்தான். அப்போ அப்படிப்பட்ட உணர்வு இப்போ இந்த ஊடகத்தின் வழியாக இந்த பாடிக்குள்ளே வந்து தன்னை வெளிப்படுத்தி இவ்வளோ பெரிய ஆகாயமாக நான் இருக்கிறேங்கிறத உணர்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். ஆகாயமாக இருக்கிற ஒரு பிரம்மாண்ட பொருள் அப்படியே கீழே இறங்குது பாருங்க, எப்படி இறங்குது. இதுவும் ரொம்ப டெப்த்தான சப்ஜெக்டுங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஆகாயம் அப்படிங்கிற ஒட்டுதல் இல்லாத ஒரு பொருள் ஒன்றை படைக்குது, அது கேலக்சி. அந்த கேலக்சிக்குள்ள ஒரு சூரியனை படைக்குது, அந்த சூரியனை சுற்றி கோள்களை படைக்குது, அந்த கோள்களில் பூமின்னு ஒரு பந்தை படைக்குது, அந்த பூமிங்கிற பந்தில் ஏகப்பட்ட ஜீவராசிகளை படைக்குது. அந்த ஏகப்பட்ட ஜீவராசிகளை புல்லுலேருந்து தொடங்கி புழு பூச்சி அப்புறம் ஊர்வனை பறவைகள் மிருகங்கள் மனிதன் வரைக்கும் படைக்கப்பட்டதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிணாமம் அப்டேட் ஆகுது. அப்டேட் ஆகி மனிதன் ஒருத்தன் வரான், அந்த மனிதனில் ஏகப்பட்ட மனிதர்கள், அதில் நீக்ரோ இருக்கா, அமெரிக்கன்ஸ் இருக்கா, இந்தியன்ஸ் இருக்கா, பல மனிதர்கள், பல செயல்பாடுகள், மனிதர்கள் இடத்துல பல குணபேதங்கள் அவ்வளவும் படைச்சிடுச்சு. அதில் ஒரு மனிதன் இந்த மாதிரி ஒரு பாடத்திட்டத்தை கேட்குறானுங்க, இது மாதிரி ஒரு அத்தியாத்ம ஞானத்தை கேட்குறான். கேட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அவனுக்கு புரிஞ்சு கடைசியில் தன்னுடைய சோர்ஸை பார்க்குறான். ஓ, நான் ஆகாசந்தானா? நான் ஒன்று மற்ற வெளியா? இதையெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிற உணர்வா? அப்போ என்னுடைய வைபவம் தான் இந்த பிரபஞ்சமா அப்படின்னு தன்னையே ஒருத்த உணர்ந்த மறு வினாடி இந்த உலகமெல்லாம் அவனுக்குள்ளே போயிடுது. ஏன்னா அவன் இருப்பதினால் இந்த உலகம் இருக்கிறது. எப்படி புரியுதுங்களா? இப்போ புரியுதா? இது ஒரு சின்ன க்ளூ. இது ஒரு அந்த சேனை காலத்துக்கு போடுறதுக்குள்ளே பிடிக்க வேண்டிய விஷயம். பிடிச்சிங்கன்னா நீங்கள் அதுதான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட படைப்பை படைத்து அதிலே ஒரு ஊடகத்தின் வழியாக என்னை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ புரியும், அப்படிப்பட்ட ஊடகம்தான் நீ, தத்துவமசி. அந்த ஊடகமே நான், நானே அந்த ஆகாயம். அப்போ என்னையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்னையே நான் இந்த கிரியேஷனை கிரியேட் பண்ணி பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணி இந்த பாடி மைண்டு மூலமாக நான் என்னை பார்த்துட்டு இருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இப்போ உடைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இது எத்தனை பேருக்கு உள்ள புரியுதுன்னு எனக்கு தெரியாது. புரிஞ்சவங்க இந்த இந்த வினாடியில் ஞானி, இந்த வினாடியில் பிரம்மம். அப்படி தான் இங்கே சாஸ்திரம் புரிய வைக்குது. அதுதான் இந்த 18வது ஸ்லோகம். அப்போ பெயரும் வடிவமும் தோன்றுபவையே, அதை தான் படைப்பு என்று சொல்கிறோம். அதனால் படைப்பிற்கு முன்பு அங்கு பெயரும் வடிவமும் இல்லவே இல்லை. ஆக எது இருந்தது? இருப்பு மட்டுமே இருக்கிறது. அதுவே சத்து, அதுவே பிரம்மம், அதுவே ஆத்மா என்று பல பெயர்களை பெறுகிறது. அப்போ இங்கே என்ன, அது எப்படி இருக்கிறது தெரியுமா? அது எதனாலும் பிரிக்க முடியாத ஆகாசம் போன்றது. அதுவே நீ, தத்துவமசி. அந்த ஒரே மகா வாக்கியம்தான் பாயிண்ட் பாயிண்டாக பிச்சு உதறாங்க ரிஷிகள். அது எப்படியெல்லாம் புரிய வைக்கணுமோ அப்படியெல்லாம் பிச்சு பிச்சு உதறிக்கிட்டே இருக்காங்க. எந்த இடத்துல உங்களுக்கு புரியுதோ அந்த இடத்துல அதை உள்ளே புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். அப்படி தான் உள்ளே கொண்டு போகும். அப்போ அந்த புரியறதுக்கான பக்குவம் இருந்தவுடனே டக்குன்னு பிடிச்சிக்குவீங்க. பிடிச்ச பிறகு உங்களுடைய வைபம் உங்களுக்கே தெரியும். இப்போ உங்கள் வைபம் உங்களுக்கு புரிஞ்ச பிறகு நான் அப்போ சொன்ன பாருங்கள் கிளாஸில், எங்கள் எவ்வளோ பெரிய ராஜாவாக வாழ வேண்டிய நீங்கள் போய் கூஜா மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இன்னொருத்துக்கிட்ட பிச்சை கேட்குறத விட நீங்கள் பிச்சை போடுற ஆளாக மாறுறது நல்லதா, பிச்சை எடுக்கிற ஆளாக மாறுறது நல்லதான்னு நான் கேட்டேன். அப்போ நிறைய பேருக்கு சுருக்குன்றிருக்கேன்டா இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு. சாஸ்திரம் பேசுது இது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களிடத்துலேயே எல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஏன் இன்னொன்று எதிர்பார்த்து வாழணும், இன்னொரு விஷயத்தை தேடணும், அதை தேடுறது மனசு தானே. எனக்கு ஏதாவது கொடுங்க, எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க, எனக்கு ஏதாவது வழி காட்டுங்கன்னு சொல்கிறது மனசு. அப்போ அந்த மைண்டு லெவலில் கீழே இறங்க இறங்க உங்களுடைய பவர் உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ நீங்கள் என்னென்னா சாதாரண ஆளாக அல்பமாக கிஞ்சிக்கணும்னா எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்படியே எத்தனை காலம் தான் ஓட்டுறது? இப்போ இந்த பிறவிலேயே நம்ம வேணால் அப்படியே பயங்கரமாக கொஞ்சம் கொஞ்சமாக கெஞ்சி கெஞ்சி ஒரு பெரிய பணக்காரனாகவே மாறி உடம்பை விட்டால் மட்டும் அடுத்த பிறவிக்கு நம்ம பெரியால வந்துடுவோமா? இப்போ நீங்கள் இந்த பிறவியில் பயங்கரமாக கஷ்டப்பட்டு கோடீஸ்வரனாகவே மாறி உடம்பு விட்டுட்டீங்க, அடுத்த பிறவியில் அதே பணம் சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருமா? எதுவுமே கூட வராதில்ல. காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே, பட்டினத்தார். அப்போ புரிஞ்சுக்குங்க, ஒன்றுமே இல்லை இங்கே, இத்தனை இருக்குங்கிற மாதிரி மாயையில் மயங்குறீங்க. அந்த மயக்கம் உங்களை வந்து உங்களை தெரிஞ்சிக்க முடியாமல் தடுக்குது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு அஜ்ஞானம் பாருங்களேன், இதுதான் நமக்கு வந்து விடுதலைக்கு தடையாக இருக்குது. அப்போ இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி பாடங்களில் உள்ளே போய் டெப்த்தாக நம்மளை நம்ம ஊடுருவி பார்க்குறோமோ, அப்போ என்னுடைய வைபவம் தான் இங்கே எல்லாமாக இருக்கிறது, என்னுடைய இருப்பினாலே இங்கே எல்லாம் இருக்கிறது, அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்று உணர்வது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருளுங்க. அப்போ இங்கே பெயரும் வடிவமும் பார்ப்பதற்கு இருப்பது போல தோன்றுவதற்கு பெயர்தான் சிருஷ்டி. ஆனால் சிருஷ்டிக்கு முன்பாக பெயரும் இல்லை வடிவமும் இல்லை. அப்போ என்ன இருந்தது? இருப்பு மாத்திரமே இருந்தது, அந்த இருப்பு தான் சத்து. அப்போ சத் மாத்திரமே, அவ்வளோதாங்க சாஸ்திரம் ஒரே லைனில் முடிச்சிடுச்சு, சத் மாத்திரமே. அப்போ அந்த சத்து தான் நீ, தத்துவமசி. இப்படி தான் அருமையாக மகான்கள் புரிய வைக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த சைடில் நிதித்தியாசனத்துக்கு என்ன வரலாம், எப்படி ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்? நீங்கள் தாங்க அந்த ஆகாசம் தியானம் பண்ணுங்கள். இதுக்கு பேர் தாங்க வெட்ட வெளி தியானம். இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் நம்ம தியான கிளாஸில், எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம். எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணுறதில்ல, அதுதான் வெட்ட வெளி தியானம். வெட்ட வெளி தியானத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இருப்பை பார்த்தீங்கன்னா, உங்களை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, வெளி மட்டும்தான் இருக்கும், வெளிக்கு வேற இங்கே எதுவுமே இல்லை, படைப்பே இல்லை. படைச்ச மாதிரி தோன்றதெல்லாம் என்னுடைய வைபவம், என்னுடைய சக்தி, என்னுடைய பிரகாசம். சூரியன் மட்டும்தான் இருக்குது, சூரியன் இடத்துலேருந்து வெளிச்சம் வந்த உடனே எல்லாம் தெரிகிற மாதிரி தெரியுது, ஆனால் எல்லாம் அதனுடைய வைபவம். அப்போ சூரியன் மறைஞ்சிட்டா இந்த உலகம் மறைஞ்சிடும். இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் சயின்டிஃபிக்கலாகவே ப்ரூவ் பண்ணலாம். இப்போ சூரியன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எந்த கோள்களும் இருக்காது. அதை நீங்கள் எப்படி கற்பனை சினிமாவில் பார்த்த மாதிரி வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம், சூரியன் போன உடனே எல்லாம் பட்டு பட்டுன்னு வெடிச்சு போயிடும் போல் இருக்குங்க, சூரியன் போன உடனே அப்படியே அந்த பூமியில் இருக்கிற தாவரங்கள் அப்படியே கருகி போயிடும் போல் இருக்குங்க, அப்படின்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே உண்மை என்ன தெரியுமா? சூரியன் இருக்கிறதுனால இந்த உலகம் உயிரோடு இருக்குது, இந்த படைப்புகள் எல்லாம், அதாவது இந்த எல்லா கோள்களும் இருக்கிற மாதிரியும், அதில் பூமிங்கிற ஒரு கோள் சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், அதில் ஜீவராசிகளெல்லாம் வாழ்வது போலவும் இருக்கிறதெல்லாம் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணால் சூரியன் இருப்பதனால இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு, சூரியன் இல்லைன்னா இந்த உலகம் இருக்காது, எல்லாம் காணாமல் போயிடும். அதே மாதிரி தான் பிரம்மம் இருப்பதனால இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, பிரம்மம் இல்லைன்னா இங்கே எல்லாம் காணாமல் போயிடும். அப்போ நான் தான் அது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இருப்பதினால் எல்லாம் இருக்கிறது, அதுதான் அப்பிருந்தே சாஸ்திரம் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்மளால் நம்பவே முடியல, அது எப்படிங்க நான் இருக்கிறதுனால உலகம் இருக்கும், என்னங்க புருடா விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நமக்கு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளால் இந்த பாடத்தில் எப்படி வெற்றி பெற முடியும்? இன்னும் இது மாதிரி பல பாடங்கள் கேட்டாலும் வெற்றி பெற முடியாது. ஆனால் ஒவ்வொரு பாடத்திலையும் நீங்கள் அந்த நுணுக்கத்தை பிடிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உண்மைத்தன்மை உங்களுக்குள்ளே மிளிர ஆரம்பிக்கும் பாருங்க, அப்போ தான் நீங்கள் நீங்களாம் மாற முடியும். அதுக்கு தான் இவ்வளவு ப்ராசஸ் பண்ணிடும். இந்த ப்ராசஸ் எங்கே நடக்குது, யாருக்கு நடக்குது? மைண்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் மைண்ட் இதை புரிஞ்சு அப்டேட் ஆகிற வரைக்கும் இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு நாளும் சாஸ்திரத்தை கேட்குறத நிறுத்தக்கூடாது. ஏன்னா எந்த இடத்துல எப்படி அதை எடுத்துக்கும், எப்படி புரிஞ்சுக்கும், எப்போ ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி வாழ்க்கையை தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள். நிதித்தியாசனத்தில் நீங்கள் ஆகாச சத்து தியானம் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னா அமைதியாக அமர்ந்துக்குங்க. வெட்டவெளி தியானம் சொல்லித்தரேன், வெட்டவெளி தியானத்தில் அமைதியாக அமர்ந்து கொள்ளணும். எந்த அனுபவங்களும் உங்களுக்கு வரக்கூடாது. எந்த அனுபவம், இங்கே உடல் இருக்கா, மனசு இருக்கா, உலகம் இருக்கா, எதையும் உங்களுக்கு வராத மாதிரி அப்படியே அமைதியாக உட்கார முடியுதான்னு பாருங்கள். அல்லது உங்களுக்கு திடீர்னு எனக்கு நான் இந்த உடம்புல உட்காந்துருக்குறேன் அப்படின்னு தோணுதா, கவனிங்க. திடீர்னு இந்த மனசு ஏதோ ஒரு எண்ணத்தை கொண்டு வருதா, அதை கவனிங்க. உலகம் பிரம்மாண்ட உலகம் வெளியே படைக்கப்பட்டிருக்குதுன்னு உங்க மனசு சொல்லுதா, அதையும் கவனிங்க. ஆனா இப்ப நீங்க என்ன கவனிக்கும் போது என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், இது எல்லாம் வெறும் நாம ரூபங்கள், பெயரும் வடிவங்கள் மாத்திரமே. ஆனால் நானோ இவைகளுக்கெல்லாம் சாட்சி மாத்திரமே. இப்படி பண்ணீங்கன்னா போதும், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சும்மா அமைதியா உட்காந்து உங்களுடைய சுரூபத்தை நீங்க வெட்டவெளித்தன்மையில பார்க்கணும். ஒன்று மற்ற நிலையில உங்களுக்கு உடம்பே இல்லை, இந்த உடம்பே இல்லாத மாதிரி ஒரு இமேஜை கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படியே கை உள்ள போகும், அங்க குடலெல்லாம் எதுவுமே இருக்காது, ஒரு மனித உருவம் மாதிரி இருக்கும், அதை கையை உள்ள விட்டு வெளியே எடுக்கலாம், அப்படி ஒரு ஆகாய தத்துவம். அது மாதிரி நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு நீங்க ஆகாயம். ஆனா உங்களுக்கு ஒரு உடம்பு உண்டான மாதிரியும், அந்த உடம்புல இத்தனை உலகங்கள் உண்டான மாதிரியும் இப்படி எல்லாம் மனசு உருவாக்கி வச்சிருக்கு. அப்ப இங்க உடல் மனம் உலகம் இதை கவனிக்கிறது யாருங்க? அவன்தாங்க நீங்க. இங்க ஒரு உலகத்தை உண்டு பண்றதும், இங்க ஒரு உடலை உண்டு பண்றதும், மனசு இத்தனை வடிவங்களை காண்பதும், எது பார்த்துக்கிட்டு இருக்கோ அந்த சாட்சி தான் நீங்க. அப்ப இவைகள் எல்லாம் அறியுகின்ற சாட்சி மாத்திரமே நான், ஆனால் இவைகளுக்கு சம்பந்தப்படாதவன் நான். அதுதான் சாட்சி சாட்சின்னு சாஸ்திரம் பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரி வெட்டவெளி தியானத்தை இப்படி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, அது ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இது ஞானப்பாதையில இந்த விஷயத்தை கேட்டு உணர்றது ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி மனதளவில் பிராக்டிஸ் பண்றது ஒரு பாயிண்ட். பட் இது ரெண்டுமே கை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு ஞானத்தினால புரியாத விஷயம் பயிற்சியினால புரிய வரும், அப்படியும் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். பட் இது வந்து இருமைகள் தியானம் கிடையாது, ஒருமை தியானம், உங்களை உணர்ற தியானம். நீங்க இருக்கிறதுனால எல்லாம் இருக்குன்னு நீங்க உங்களை உணர்றீங்க பாருங்க. அங்க நீங்க இன்னொரு பொருளை தியானிக்கல, நான் சொல்ற தியானம் வந்து இரண்டாவது பொருளை தியானிக்கக்கூடிய தியானத்தை நான் கத்துக் கொடுக்கறது கிடையாது. ஏதோ சிவபெருமானை நினைச்சுக்கிட்டு கற்பனையில் உட்காருங்க, அவர் அப்படியே ஜடா முடியில வர்றதா பாருங்க, அவர் முன்னாடி நெற்றிக்கண் அப்படியே திறக்குதான்னு கவனிங்க, அவர் கையில தங்கத்துல சூழாயுதம் வச்சிருக்காரா வெள்ளியில சூழாயுதம் வச்சிருக்காரான்னு கவனிங்க. அப்படி நான் சொன்னேன்னா அதுக்கு பேர் இருமை தியானம். அதாவது நமக்கு வேற கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஏதோ வச்சுக்கிட்டு இருக்காரு கையிலன்ட்டு. இப்ப நான் சொல்றது நீங்களே வெளி, உங்களுடைய வைபவம் தான் இந்த உலகம். அப்ப உங்க மூலமா வெளிப்படுற இந்த வைபவத்துல உங்களிடத்திலேயே உருவாக்கப்பட்டது மனசு, உங்களிடத்திலேயே உண்டாக்கப்பட்டது உடல், உங்களிடத்திலேயே உண்டாக்கப்பட்டது உலகம். அப்ப இங்க உடல் மனம் உலகம் என்பது உங்களுடைய இருப்பினாலேயே இருக்கிறது, அதுதான் நான். ஆனால் நான் எப்படி அது பாக்குறேன், மனசுங்கிற ஒரு ஊடகத்தின் வழியா பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா டைரக்டா அந்த மனசுங்கிற ஊடகத்தை வச்சு நான் ஒரு உருவத்தை உண்டு பண்றேன், அதுதான் இந்த பாடி. அப்ப இந்த பாடி மூலமா இவ்வளவு கிரியேஷனை கிரியேட் பண்ணி இதுல சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப இத்தனையும் நான் இல்லாமல் எப்படி ஒளிர முடியும்? நான் இருப்பதனால்தான் இங்க சூரியன் ஒளிர்கிறது, நான் இருப்பதனால்தான் சந்திரன் ஒளிர்கிறது, நான் இருப்பதனால்தான் விண்மீன்கள் ஒளிர்கின்றன. கடவு உபநிஷதம். அப்ப இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போது எல்லாமே நீங்க தான், நீங்க இருக்கிறதுனால இருக்குது, நீங்க இல்லைன்னா எதுவுமே இருக்காது. இப்ப மீண்டும் இதையே நம்ம சொல்லும் போது இப்ப உங்க மனசு கொஞ்சம் அப்டேட் ஆகும். இப்படிதான் அப்டேட் ஆகி நீங்க உங்களுடைய ரியாலிட்டிக்குள்ள போக முடியும். அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்புன்னு இந்த செயலில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 18வது செயலில் நான் உலகத்தின் ஒரு பகுதி அப்படிங்கிற எண்ணம் வந்து இங்க கரைஞ்சி போயிடணும். நீங்க வந்து ஒரு பார்ட்டிக்கலோ அல்லது நான் ஒன் ஆஃப் த பார்ட்டோ இங்க கிடையவே கிடையாது. உலகம் சத்தில் தோன்றுகிறது, சத்திலிருந்து பிரிக்கப்படவே இல்லை. இங்க சத்து மட்டும்தான் இருக்கிறது, அதனுடைய சித்து பிரகாசம் தான் உலகம். அப்ப சத்தினுடைய சித்து பிரகாசமா இருக்கிற இந்த உலகத்தை இருக்குன்னு நம்புறது தான் இங்க மைண்டு. அந்த ரெண்டையுமே பிரிச்சு பார்த்துக்கிற இடையில வந்த ஊடகம் என்ன பண்ணுதுன்னா தன்னை இன்டலெக்டா மாத்திக்கிச்சு. அப்படி மாத்திக்கிட்டதுனால நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் எல்லாத்தையும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த மைண்டினுடைய இன்டலெக்ட் தன்மை தான் நம்மளை இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அதனால அந்த இன்டலெக்ட் என்ன, அகங்கார இன்டலெக்ட், அதை தான் நம்ம சொல்றோம். அதை வந்து நீங்க உங்களுடைய திறமைன்னு பார்த்துடக்கூடாது, அது உங்களுடைய அறிவுன்னு நினைச்சிடக்கூடாது, அது உங்களுடைய அகங்காரமா நினைங்க. அந்த அகங்காரம் தான் உங்களை அறிவதற்கு தடை, உங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்துவதற்கு தடை. அப்ப நான் இந்த ஈகோவில் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், நான் இந்த பாடி, நான் இந்த மைண்டு, அப்படி என்னாலதான் எல்லாம் நடக்குது, நான் இருக்கிறதுனால அதை பண்ணிட்டு இருக்கேன், இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றதெல்லாம் மனசு தான் பேசிக்கிட்டு இருக்கு, இந்த பாடி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க பாடியும் உண்மையிலேயே இல்லை, மைண்டும் உண்மையிலேயே இல்லை, இருப்பு மாத்திரமே இருக்கிறது. அதுதான் நீங்கன்னு உங்களுக்குள்ள புரிஞ்ச மறுவினாடி உங்களுக்கு எல்லாம் உங்களை விட்டு போயிடும், பயம் போயிடும், கவலை போயிடும், என்னென்ன நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ அத்தனை நெகட்டிவ் எனர்ஜி காணாம போய் உங்களுடைய வைபவம் உங்ககிட்ட இருந்து பிரகாசிக்க வரும் பாருங்க. அந்த பிரகாசம் தாங்க உங்களுக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்குற கற்பக விருட்சம். இப்போ நான் திருப்பி உங்களுக்கு அந்த பாயிண்ட்டுக்கே வரேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ஒன்றுமே இப்போ இவ்வளோ ஆன்மீகத்தில் இப்போ நான் வெற்றி பெறவே முடியல, ஆன்மீகவாதியாக போயிட்டா பிச்சு எடுக்கணும் போல் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுடுன்னு வேறு ஆன்மீகத்தில் சொல்லிட்டாங்க, பற்றருங்கிறாங்க, அப்போ நான் எல்லாத்தையும் விட்டு வெறும் கோமணத்தோடு ரமணர் போய் உக்காந்த மாதிரி உக்காந்துக்கிட்டா தான் நான் அடைய முடியும் போல் இருக்கு, அப்படி இப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறீங்க. அது ஒவ்வொருத்தருடைய புரிதல் வேறு வேறு மாதிரி இந்த உலகத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே வாழ்ந்து காட்டினுடைய வாழ்க்கையினுடைய சாரத்தை நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அவரவர்களுடைய பிராரப்தத்தின்படி அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவரை மாதிரியே நீங்கள் வாழணும்னு எதிர்பார்க்கறது உங்களுடைய அஜ்ஞானம். அதனால தான் ரோல் மாடல் எடுத்துக்கக்கூடாது, மேனரிசம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் பல முறை சொல்லிட்டே இருப்பேன். இப்போ ரமணரை பார்த்துட்டு ரமணரை ரோல் மாடலாக எடுத்தால் நீங்கள் என்ன ஆவீங்க, கோமணம் கட்டிட்டு போயிடுவீங்க. அப்போ கோமணம் கட்டிட்டு ரமணர் மாதிரியே போய் உக்காந்தா தான் நீங்கள் அந்த நிலையை அடைய முடியுமானா, எப்படி முடியும், முடியாதுங்கிறேன் நான். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய இது தனித்துவம், ஒவ்வொருத்தரும் யூனிக்காக இருக்காங்க. இப்போ உங்களை மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா, அது நடக்காது. அது மாதிரி ரமணர் மாதிரி நீங்கள் மாற முடியுமா, அது நடக்காது. அல்லது ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி ரமணர் மாறிடுவாரா, அது நடக்காது. அல்லது ரமணர் மாதிரி விவேகானந்தர் மாறிடுவாரா, அது நடக்கவே நடக்காது. ஏன்னா விவேகானந்தருக்கு ரமணருக்கு ஏடி வச்சா கூட எட்டாது. அப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். அப்போ இவங்களும் மகான்கள் தானே, அப்போ நீங்களும் மகான்கள் தான். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, நான் ரமணர் மாதிரி இல்லை, நான் சாதாரண மடையன், ஆனால் விவேகானந்தர் மாதிரி இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டிருக்கிறது யாருடைய தப்பு, உங்களுடைய தப்பு. உங்களுடைய தனித்துவம் உங்களுக்கே உரித்தானது, உங்களுடைய திறமை உங்களுக்கே உரித்தானது. அது எதற்காக நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்களோ அதுவே உங்களுடைய வைபவம்ங்க, அதுவே உங்களுடைய வைபவம். ஏன்னா அதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அந்த வைபவத்தை நீங்கள் வெளிப்படுத்தினா போதும். அதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன, அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன, அதை ஒழித்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அது இந்த அவசியம் எதனால் வருது தெரியுமா, அஜ்ஞானத்தினால் வருகிறது, தன்னை பற்றிய அறியாமையினால் வருகிறது, நான் யார் என்று புரியாமையினால் வருகிறது. இது யாருக்கு புரியுமோ அவன்தான் சாட்சாத் பிரம்மம், அவன்தான் அந்த இருப்பு அப்படிங்கிறத சொல்லும்போது, அந்த நிலைக்கு நீங்கள் வரும்போது இங்கே உலகத்தில் நீங்கள் அடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுடைய படைப்பே இந்த உலகம். நீங்கள் படைத்த பொருளுக்கு வந்து நீங்களே ஏங்கிட்ட உட்காந்தா எப்படி கேவலமாக இருக்கும், அப்படி தான் இங்கே நம்ம எதிர்பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை. அதை பிடிச்சிக்குங்க. இப்படி தான் இந்த சாஸ்திரம் வந்து நமக்கு வெளிப்படையாகவே சொல்லுது. இது ஒவ்வொருத்தரும் சொல்கிற ஆங்கிள் தான் வேற வேற, அப்புறம் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்கிற ஆங்கிள் தான் வேற வேற. இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அது அப்படி தான், அப்படி தான் அந்த படைப்பே. அது அவங்கவுங்க மனநிலை, அவங்கவுங்களுடைய மனோபாவம், அந்த தேடுதல் ஆழம், குருமார்களுடைய அணுகுமுறை அப்படி சொல்லலாம், அந்த குருமார்களுடைய அணுகுமுறை, அதை புரிந்து கொள்ளக்கூடிய சிஷ்யர்களுடைய அணுகுமுறை, இப்படி எல்லாம் மாறுபட்டு இருப்பதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனையாக இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சிக்குவாங்க, அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இப்போ நீங்கள் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், ஆத்மா என்பது பூரணம், பிரம்மம் அந்த சத்து என்பது பூரணம், அதை பிரிக்கவே முடியாது. பிரிந்தது போல, பிரிந்து இருப்பது போல, அது உலகமாக மாறிவிட்டது போல, அதிலே மனிதன் என்று நான் உருவாகி விட்டது போல நினைப்பதெல்லாம் அந்த ஊடகம் இருப்பதினால் அப்படி மைண்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நான் அல்ல அப்படின்னு நீங்கள் அதை தூக்கி வீசிட்டு உங்களுடைய ரியாலிட்டிக்குள்ளே போய் நின்று பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய பவர்னு தெரியும், அந்த மைண்டே உங்களுடைய பவர்னு தெரியும். அப்போ அந்த பவரை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க, தெரியாமல் போய் உங்களை தாழ்வு மனப்பான்மையில் நான் கிஞ்சிக்கணும்னு நினைக்கிறதும், நான் மனிதன் என்று நினைப்பதும், என்னால் ஒன்றும் முடியாது என்று நினைப்பதும் அஜ்ஞானம், அறியாமை அப்படின்னு இங்கே சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்போ நீங்கள் ஒரு அப்டேஷன் மெத்தடில் மேலே வந்துட்டீங்க, ஆனால் பர்பஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க. இன்னொரு மெத்தடில் சொல்லட்டுமா, புரிகிற மாதிரி, அதாவது இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி, வயதானவர்களுக்கு புரிய வேண்டியதில்லை, இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் வந்து இருக்கிறதுலேயே அட்வான்ஸு கம்ப்யூட்டர் வாங்கிட்டேன், அதனுடைய விலை வந்து 50 லட்சம். 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்ப்யூட்டரில் ஹையர் லெவல் ப்ராசஸர் வச்சுருக்கேன், பவர்ஃபுல் ப்ராசஸர், பவர்ஃபுல் ரேம், எல்லாமே ஹை ஸ்பீட் டெக்னாலஜி, அப்புறம் சாஃப்ட்வேரும் பயங்கரம், ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் அதில் போட்டிருக்கேன். ஏதாவது இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு சாஃப்ட்வேரை கூட கிரியேட் பண்ணி உள்ளே போட்டேன். அது வந்து நாசாவே வச்சுக்கல, அந்த சாஃப்ட்வேர் நாசா கிட்டேயே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நாசாங்கிறவன் எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் வச்சுருப்பான், எதுக்கு நாசா அவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் வச்சுருக்கான், விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. அதை விட ஒரு பவர்ஃபுல் சாஃப்ட்வேர் எங்கிட்ட போட்டு நான் ஒரு 50 லட்சம் ரூபா கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவ்வளோ பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு நான் வெறும் ஃபோட்டோஷாப் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், வெறும் ஒரு ஃபோட்டோஷாப்பை போட்டு அதில் வந்து அப்படியே ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு யார் பொறுப்புங்க, கம்ப்யூட்டர் பொறுப்பா? அந்த ஃபோட்டோஷாப்பை வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற நான் தான் பொறுப்பு. அது மாதிரி இப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த ஹார்ட்வேர் இருக்கு பாருங்க பாடி, அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற சாஃப்ட்வேர் இருக்கு பாருங்க மைண்டு, அது வந்து இன்ஃபினிட்டிங்க. இப்போ நான் சொல்றது கூட ஒரு சின்ன லெவலில் அடக்கிட்டேன், 50 லட்சம் ரூபான்னு அடக்கிட்டேன். சிலர் சொல்லலாம் என்னங்க 50 லட்சம் ரூபா 5 கோடி ரூபா கம்ப்யூட்டர்லாம் நான் வச்சிருக்கேன் தெரியுமான்னு கூட சொல்லலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், 5 கோடி ரூபா கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன், 50 கோடி ரூபா கம்ப்யூட்டர் வச்சிருக்கேங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு வெறும் வெறும் ஃபோட்டோஷாப்பு அல்லது வெறும் வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது யூஸ்லெஸ் தானே. உங்களுக்கு வெறும் வேர்டு தான் தெரியும் அல்லது வெறும் ஃபோட்டோஷாப் தான் தெரியும், ஆனால் உங்களுக்கு அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் தேவையா? உங்களுக்கு காசு இருக்குங்கிறதுக்காக 5 கோடி போட்டு ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு வெறும் வேர்ட் டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யார் தப்புங்க? உங்கள் தப்பு தானே. அதை வந்து அப்படியே உங்கள் லைஃப்பில் கன்வெர்ட் பண்ணுங்கள். எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, இப்போ உங்களுடைய பாடி ஹை ஸ்பீட் லெவலில் ஹார்ட்வேருங்க, உங்களுடைய மைண்டு ரொம்ப ஹை லெவல் சாஃப்ட்வேருங்க. அது ரெண்டுக்குமே நான் ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கணுமா? அதாவது எப்படி விளக்கம் கொடுக்கணும்? இந்த ப்ராசஸருங்க கான்ஃபிகரேஷன் சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த மதர் போர்டுக்கு இந்த ப்ராசஸர் போடலாம், இந்த சாஃப்ட்வேர் விண்டோஸில் வந்து ஹையர் லெவலில் 11 போடுங்க அல்லது 12 போடுங்க, இல்லை இன்னும் கூட அட்வான்ஸாக வேணால் 15-20 கூட போட்டுக்கலான்னு சொல்லலாம். அதெல்லாம் கூட ஒரு பவுண்ட்ரி தானே. ஆனால் உங்களுடைய பாடி மைண்டு வந்து இன்ஃபினிட்டிங்குது. சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டியாக இருக்கிற ஒரு விஷயத்தில் எல்லை இல்லாத ஒரு ஹார்ட்வேர், எல்லை இல்லாத ஒரு சாஃப்ட்வேரை கையில் வச்சுக்கிட்டு வாழ தெரியாமல் வெறும் வேர்ட் டாக்குமெண்ட்லேயும் ஃபோட்டோஷாப்லேயும் ஒர்க் பண்ணுறது யார் தப்பு? உங்கள் தப்பு தான், நீங்கள் தான் மாற்றிக்கணும். இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையும் மாறும், உலகமும் மாறும், எல்லாம் மாறும். உங்களுடைய இருப்பு உங்களுக்கு தெரியும். நேரம் கருதி வகுப்பை இந்த 18வது ஸ்லோகத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.
நன்றி சுவாமி.
நன்றி குருஜி.
நன்றி குரு சுவாமி.
நன்றிங்க சுவாமி.